கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற பரிசுத்தவான்களாகி உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பரமபிதாவினுடைய நாமத்திலும் நம்முடைய அன்பின் கர்த்தரும் நம்முடைய அருமை இரட்சகருமான கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இப்படிப்பட்ட ஒரு மேலான வாய்ப்பை கொடுத்த நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கூட நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூட இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு கூட கன்வென்ஷன் கமிட்டியாக கூட என்னுடைய நன்றிகளை கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, இன்ற நாளிலே சகோதரர் சொன்னது போல நாம் பார்க்க போகிறதான ஒரு பாடம், புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்குள் இருக்க வேண்டிய எவ்வளவோ குணலட்சணங்கள் பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இருக்கவே கூடாத ஒரு மிக மிக முக்கியமான ஒரு குணலட்சணம் பத்தின ஒரு பாடம் தான், ஒரு கேரக்டர் ஸ்டடியா நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். கண்டிப்பா இது வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கண்டிப்பாக ஒரு தற்பரிசோதனை பண்ணும் அப்படிங்கறத நம்ம கூட பாக்குறோம். இதை கூட நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினத்துல இருந்து வருகிற ஒவ்வொரு சப்ஜெக்டுமே எனக்கு அஸ்திபாரம் போட்டுதான் வச்சிருக்காங்க மற்ற சகோதரர்கள். அதனால நான் சீக்கிரமா இதை கட்டிடுவேன்னு சொல்லி கூட நாம் விசுவாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு பரலோகம் மண்ணா கூட பாத்தீங்கன்னா சகோதர சகோதரே, இதே வசனத்தின் அடிப்படையில தான் அங்க இருக்குது. அப்ப கண்டிப்பா தேவனுடைய கிருபை கூட இருக்கிறத நம்ம கூட உணர்றோம். அப்படி இருக்கிறப்ப சகோதர சகோதரே, இந்த வேளையில மீண்டும் கூட இன்னொரு வாழ்த்துகள். இன்றைய தினத்துல தேவனோடு மரண ஒப்பந்தம் செஞ்சிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்களுக்கு கூட என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் கிறிஸ்துவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கான ஆதார வசனம் நம்ம வாசிக்கலாம். தலைப்புக்கு ஒத்த வண்ணமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 12:3 நாம் வாசிக்கலாம்.
அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவன் ஆனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும்.
பாருங்க, இங்க அப்போஸ்தல் பவுல் இந்த ஒரு குணலட்சணம் பத்தி பேசுறப்போ அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் பாத்தீங்கன்னா, நான் கட்டாயமா கூட சொல்ல, எனக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட நான் இதை சொல்றேன் அப்படின்னு கூட சொல்றார். அதற்கும் முன்னதாக சகோதர சகோதரிலே இந்த குணலட்சணம் யாருக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கறத கூட சொல்றப்போ நமக்கு பரிச்சயமான வசனம் தான் ரோமர் 12:1-2 நாளே எல்லாரும் நம்ம மனப்பாடமா வச்சிருக்கிறோம். அப்ப அது யாரு செய்ய வேண்டிய குணலட்சணம் அப்படின்னு பாக்குறப்போ சகோதர சகோதரிலே புது சிருஷ்டியா அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய குணலட்சணமா இருக்குது. கண்டிப்பா அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்க அந்த முதல் வசனம் 2 வசனத்துல இருக்கிற அந்த குணலட்சணத்தை செய்கிறவர்களாகத்தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அதுல எந்த மாற்றம் இல்ல. அதனாலதான் நம்ம சொல்லலாம், எவ்வளவோ வெயிலுடைய உக்கிரகம் இருந்தால் கூட ரொம்ப தாழ்மையோடு அதை தேவனுக்காக சகிச்சுட்டு கண்டிப்பா நம்மள இந்த சூடான நிலைமையில தான் இருக்கும், நம்மளாலே உட்கார முடியல. இருந்தாலும் மற்ற ஏரியால இருந்து வந்து எவ்வளவு தாழ்மையோட உட்கார்ந்து இருக்கிறோம், தேவன் இதை கூட கண்டிப்பா கண்ணோக்கி பார்க்கிறார். அதற்கே உரிய பலன் கூட கண்டிப்பா தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து நம்ம வாங்குவோம். அப்படி இருக்கிறப்போ இந்த சொல்லப்பட்ட ஆலோசனை பற்றி யாரும் செய்யாமலே இங்க வந்து உட்கார்ந்து வாய்ப்பே இல்லை. நம்ம வாசிக்கலாம் முதல் 2 வசனங்கள், நமக்கு தெரிந்த வசனம் தான்.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
பாருங்க, இது கூட ரொம்ப ரெக்வெஸ்ட் கேக்குற, நான் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை ஒரு வேண்டுதல் பண்றேன். நீங்க புது சிஷ்யா அழைக்கப்பட்டிருக்கீங்க, அதனால நீங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்யறவராக இருக்கணும். அப்ப கண்டிப்பா இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே புத்தியுள்ள ஆராதனை செய்யறவர்களா தான் இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தை நம்மளால் முடிந்த அளவு ஜீவ பலி கொடுத்துட்டு இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப அவசியம். அடுத்த வசனம் நீங்க வாசிக்கலாம்.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தம் வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள்.
பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதவர்களாக இருக்கணும். அப்படி இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நம்ம ஊட்டி கொடைக்கானல் அப்படி கூலான ஏரியாவுக்கு போயிருப்போம். ஆனா சகோதர சகோதரே, இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தரிக்காத வண்ணமாக நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம் சொல்லி நாம் பாக்குறோம். இவ்வண்ணமாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நன்மை அவருடைய பிரியம் அவர் பரிபூர்ணமான சித்தம் என்னன்னு ஒவ்வொரு நாளும் பகுத்தறிந்து நம்மளுடைய மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாகி கொண்டு இருக்குது சொல்லி நாம் பாக்குறோம். கண்டிப்பாக இந்த 2 குணலட்சணம் இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இதை சொல்லிட்டு தான் அப்போஸ்தல் பவுல் அங்க சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, அல்லாமலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க போறாரு. இருந்தால் கூட நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த விஷயத்தை எதன் அடிப்படையில சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, என்னட்ட தேவனுடைய ஆவி இருக்குங்கிற ஒரு நிச்சயத்தோட நான் சொல்றேன் அப்படி சொல்றாரு. நீங்க பவுலோட நிருபம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, அநேக இடத்துல தன்னோட குள்ள ஆவி இருக்குது அப்படி சொல்லி தான் அவர் பேசிருப்பாரு. நேற்று பேனல் டிஸ்கஷன் ஆலோசித்த கல்யாணம் பத்தி கூட அவர் தன்னோட ஆவி இருக்குது அப்படிதான் சொல்லியிருப்பார். அப்ப கண்டிப்பா அவர் சொல்லுகிற ஒவ்வொரு ஆலோசனையிலும் தான் தேவனுக்குள்ள சரியாக வழிநடத்தப்பட்டு வர்றேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு அவங்க சொல்லுறாரு. அதே அடிப்படையில் தான் இங்க கூட சொல்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்கள் எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாமல் இருங்கள். அப்போ எண்ணுவதா நம்ம கவுண்ட் பண்றதில்ல, ஒன்னு ரெண்டு அந்த எண்ணுதல் பத்தியில நம்முடைய சிந்தனையில இருக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காரு நான் உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையில் சொன்னா நீங்க புரிஞ்சுக்கீங்க. அப்ப கண்டிப்பாக ஒவ்வொரு புது சிருஷ்டியும் என்ன பண்ணணும்னா எண்ணணும், அதுக்குன்னு ஒரு நிலைமை இருக்கு. தேவன் கொடுத்த அந்த நிலைமைக்குள் எண்ணணும். அது இங்கிலீஷ் வேர்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த எண்ணுதற்கு மிஞ்சி போயிட வேணாம். அப்ப தேவன் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த அளவின்படி நீங்க எண்ணுங்க. அதுக்கு மேல என்னன்னா என்ன நடக்கும், அதுதான் இன்னைக்கு பாடத்தினுடைய கான்செப்ட் சகோதர சகோதரே. இந்த குணலட்சணம் ஒருவேளை புது சிருஷ்டி அழைக்கப்பட்டிருக்க நமக்குள்ள வந்துடுச்சுன்னா அதனுடைய பின் விளைவு என்ன, அதுதான் நாம் பார்க்க போறோம். இப்ப நீங்க பாருங்க, ஒரு உதாரணம் சொன்னா, இன்னைக்கு உலக பிரகாரமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட, இதை புரிந்து கொள்ள மனமாக நான் சொல்றேன், இன்னைக்கு எவ்வளவோ வியாதிகள் இருக்குது. இந்த வியாதிகள் வர்றதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய மூளை சொல்றாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாரும் யோசிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி யோசிக்கிறாங்க, அதனாலதான் பிரஷர் வந்துடுது. அந்த யோசிப்பதற்கு ஏற்ற கிரியை அவங்களால வெளிக்காட்ட முடியல. உட்காந்து எந்த நேரம் யோசனை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் பாத்தீங்கன்னா, வியாதி இல்லாம யாராச்சும் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியாதி, சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்முடைய சிந்தனையில லோடு ஜாஸ்தி ஆக 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 அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது மேல அவங்க என்ன எந்த நேரம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யோசனை பண்ணி இருக்கிறதுனாலதான் சகோதர சோழே பெரிய ஒரு வியாதிகள் கூட வருது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கூலி தொழிலாளி நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, அவரோட போறாருன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஒரு கட்டட வேலை போறாருன்னா அவர் என்ன பண்ணுவார், அவரோட எண்ணுதல் எப்படிதான் இருக்குன்னா, இன்னைக்கு போய் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா நமக்கு ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் கூலி இருக்கும். அப்ப இங்க வந்திருக்க நீங்களும் நானும் யாராத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுங்களா? கர்த்தருடைய வேலைக்காரர்களாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப என்ன வேலைக்கு போறோமோ அந்த வேலையை தான் நம்ம எண்ணணும். அதை விட்டு நம்ம எண்ணுவோமே ஆனால் அதற்கு வரக்கூடிய விளைவை நம்ம காட்ட போறோம். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா சகோதர சகோதரில், இங்கிலீஷ்ல ஒரு அருமையான ஒரு பழமொழி இருக்குது, இருந்தா கூட நம்ம அதை வாசிக்கிறோம். இட் இஸ் பெட்டர் டு ஒர்க் வித்தவுட் திங்கிங். எந்த விஷயமே நீங்க யோசனை பண்ணாம செஞ்சுட்டா அது என்ன, கண்டிப்பா அந்த வேலையை நம்ம ஒரு பூர்த்தியோட செஞ்சிடலாம். தென் டு திங்க் வித்தவுட் ஒர்க்கிங். நீங்க திங்க் பண்ணிட்டு பிளான் பண்ணி ஒரு வேலையை செய்யாம விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா ட்ரபிள் கண்டிப்பா கொண்டு வந்து விட்டு சொல்லி நான் பாக்குறேன் சகோதர சகோதரியில. இப்படி இருக்கிறப்போ ஒரு உலக பிரகாரமான விஷயத்திலே ஒரு சரீரத்திற்கே லிமிட்டுக்கு மேல நம்ம எஞ்சிட்டா நமக்கு வர விளைவு நம்மளால தாங்க முடியாது. இருக்கிறப்போ ஆவிக்குரிய ரீதியாக அழைக்கப்பட்டிருக்க நீங்களும் நானும் நமக்கு கொடுத்திருக்க அந்த லெவலுக்கு மேல எஞ்சிட்டா என்ன இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே. அப்ப இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். இப்ப இந்த எண்ணுவதற்கு மிஞ்சி என்னதுல கூட அருமைய வசனத்தின் அடிப்படையில் புரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க 4 வசனம் வாசிக்கலாம், 12 அதிகாரம் 4 வசனம்.
ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்களாயிருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல.
பாருங்க சகோதர, நம்ம எல்லாரும் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா ஒரே சரீரத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப சரீரத்தில் இருக்குது அவயம் அநேகம். அந்த அவயத்துக்கு ஒவ்வொரு அவயத்துக்கும் என்னென்ன வேலை இருக்குதாமா? 2 வேலை 3 வேலை சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரே வேலை சகோதர சகோதரிகளே. இதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 12 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா சரீரம் பத்தி பேசிட்டு வருவார். அதுல அவர் என்ன சொல்வார் பாத்தீங்கன்னா, நான் கையானது நான் முழுவதுமே சரீரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா சரீரம் எங்க போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை சொல்லிட்டு வரப்போ தேவன் அங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கையானது கைக்குரிய வேலையை தான் எண்ணணும், காலானது காலுக்குரிய வேலையை தான் எண்ணணும், மற்ற உறுப்புகள்லாம் அதற்குரிய வேலையை தான் எண்ணணும். அதை பவுல் எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படி தான் என்ன பண்ணிருக்கிறாரா, அவயத்தை கொண்டு வந்து அங்கங்க வச்சிருக்கிறார். ஒருவேளை நம்ம கையா இருக்கலாம், நீங்க காலா இருக்கலாம், இன்னொருத்தர் மற்ற உறுப்பா இருக்கலாம், இதெல்லாம் எப்படி வச்சிருக்காருன்னா அவருடைய சித்தம் அங்க இருக்குது சகோதர சகோதரிகளே. அதுல இன்னும் சொல்றப்போ அந்த சரீர அவயத்துல எப்படி இருக்கான், கனமுள்ள சரீரம் இருக்குது, கனவீனமான சரீரம் இருக்கு, கனமுள்ள சரீரம் இருக்குது. அப்ப இந்த விஷயத்தை எதுக்கு தேவன் சரீரத்துல ஒரு உப்புமைய பேசுறாருன்னா, கனமுள்ள சரீரமானது என்ன பண்ணணுமா, கனவீனமான சரீரத்திற்கு கண்டிப்பா ஊழியம் செய்யணும் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் கொஞ்சம் கருப்பா இருப்பேன்னா நான் என்ன பண்ணுவேன், என்ன குறிச்சு நான் மேக்க என்ன அழகா காட்டிக்கிறது எவ்வளவு முயற்சி பண்ணுவோம், அதான் போல அவங்க கோட் பண்ணுவார். கனவீனமான சரீரம் அதிக அலங்காரம் பெறுகிறதா இருக்கும். அப்ப நம்ம கவனிக்கணும் சகோதர சகோதரி, இங்க வந்திருக்கிறதுல கனமுள்ள சரீரம் அவயம் இருக்குது, கனவீனமான சரீரம் இருக்குது. அப்ப என்ன நோக்கத்துக்கு தேவன் கூட்டி வச்சிருக்கிறாருன்னா, அந்த கனமுள்ள சரீரம் கவனிக்கணும், கனவீனமான சரீரத்திற்கு ஊழியம் செய்யணும். இதுதான் சகோதர அன்பு சகோதர சகோதரிகளே. நீங்க அதுல சொல்றப்போ அந்த அவயத்துக்குரிய சில வேலைகள்லாம் சொல்லுவார் அந்த வசனம் கடைசியில் பாத்தீங்கன்னா, அது தீர்க்க தரிசனம் ஒருத்தருக்கு இருக்கலாம், இன்னொருத்தருக்கு சுவிசேஷம் இருக்கலாம், இன்னைக்கு இன்னொருத்தருக்கு பாசைகளை வியாக்கணம் பண்ணுதல் இருக்கலாம், இதெல்லாம் அவசியம். ஆனாலும் கடைசி அவர் எப்படி முடிப்பார்? இதைவிட மேன்மையானதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பை நீங்கள் நாடுங்கள். அன்பு இல்லாம இதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, இந்த அவயத்துக்கு அந்த அவயம் ஊழியம் செய்யறதை விட்டுட்டு அந்த அன்பு இல்லாம நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இதெல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா அது பிரயோஜனமற்றதாக போயிடும் அப்படி சொல்றத நான் பாக்குறோம். அதுலயும் கூட நீங்க 12 ரோமர் 5 வசனம் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். ரோமர் 12:5,
அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறோம்.
பாருங்க, ஏன்னா அருமைய வார்த்தை சொல்ற பாத்தீங்களா, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய அவயமா இருக்கிறோம், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவயமாக இருக்கணும். ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு அவயம் ஒன்னோட ஒன்னு ஒத்திசைவாக அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய மாம்ச சரீரம் இருக்குது. இப்ப இந்த வலது கை வந்து சொல்லுது, நான் வந்து ரொம்ப கனத்துக்குரியது, மற்ற எந்த உறுப்புல ஒரு டிஸ்டர்ப் வந்தாலும் நான் அதுக்கு செய்ய மாட்டேன், ஏன்னா எனக்குன்னு ஒரு கணம் இருக்குட்டு. நீங்க இதை வேணா கட்டி வச்சிடுங்க, கட்டி வச்சுட்டு மற்றொரு சரீரத்துக்கு நீங்க ஒரு வேதனை கொடுத்து பாருங்க, இந்த அவயமானது சும்மா இருக்குங்களா? ஒருவேளை கட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்கும், ஆனாலும் அதை அதற்கு உதவி செய்வதற்கான அந்த பிரயாசங்கள் இந்த சரீரம் அந்த அவயம் எடுக்கும். கண்டிப்பா நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க சகோதர சூழலே. இப்படித்தான் கண்டிப்பாக ஒரு அவயம் மற்றொரு அவயத்துக்கு செய்யணும். அதுல 12 அவர் சொல்றப்போ, ஒரு அவயம் பாடுபட்டா கூட இன்னொரு அவயமும் பாடுபடணும், ஒரு அவயம் சந்தோஷப்பட்டா கூட இன்னொரு அவயம் சந்தோஷப்படணும் சகோதர சகோதரிகளே. இப்படிதான் தேவன் அங்க வச்சு வச்சிருக்கிறார் நாம் பாக்குறோம். அப்ப கண்டிப்பா நம்மள என்ன ஒரு அவயமாக வச்சிருக்கிறாரோ இதை கண்டிப்பா நம்மளால தேவனோட ஆவியில அங்க உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா அப்போஸ்தல் பவுல் தன்னை குறித்து சொல்றப்போ, நான் புறஜாதியருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சு? தேவன் அவருக்குள் கொடுத்த அந்த ஆவி, அதே ஆவிதான் நமக்குள்ள கூட இருக்கு. அப்ப நம்ம கண்டிப்பா சரீரத்துல எந்த அவயமா இருக்கிறோங்கிறத கண்டிப்பா தேவனுடைய கிருபையில உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அவயத்துக்குரிய வேலையை மாத்திரமே நாம எண்ணிக்கொண்டு இருப்போமே, ஆனால் கண்டிப்பா அதற்குரிய பலன் இருக்கு. ஒருவேளை அப்படி எண்ணிட்டா அதனுடைய விளைவு நம்ம பாக்குறப்போ, இப்போ அதுக்கு முன்னதாக சகோதர சகோதரி இல்ல, புது சிருஷ்டியா இருக்கிற நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிக உன்னதமான ஒரு வாக்கு தத்துவம் என்ன நீங்க பாருங்க. யோவான் 10:27-29 நீங்க வாசிக்கலாம்.
என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ளுவதும் இல்லை.
பாருங்க, கர்த்தர் சேசு சொல்றப்போ, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. அவருடைய ஆடு வகுப்பாக தான் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். கண்டிப்பா அவருக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கிறதுனால, அந்த ஆடுகளை என்னுடைய கையிலிருந்து யாராச்சும் பறிக்கணும்னு முயற்சி பண்ணா ஒருத்தராலும் முடியாது சொல்றார். அடுத்த வசனம் நீங்க வாசி.
அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது.
என்ன வார்த்தை பாருங்க, அவைகளை தந்த என் பிதா, பிதாவானவர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் கண்டிப்பா அவர் கர்த்தருடைய ஆடாக மாறி இருக்க முடியாது. அந்த ஆடை கொடுத்த பிதா எப்படிப்பட்டவரா, உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர். அவர் கையில இருந்து கூட யாராச்சும் பிடுங்கணும்னு நினைச்சா பறிக்கணும்னு நினைச்ச முடியாது. அப்ப கண்டிப்பாக அவருடைய ஆடா மாதிரி இருக்கிற புது சிருஷ்டி வாய்ப்புல புதிய சிந்தையோடு வந்திருக்கிற நம்ம எந்த ஒரு சக்தி முயற்சி பண்ணாலும் அந்த வாய்ப்புல இருந்து கண்டிப்பாக எடுத்து போட முடியாது சகோதர சூழல். ஒருவேளை நம்ம முயற்சி பண்ணா கூட முடியாது, அது கூட நம்ம உதாரணம் நம்ம வைக்க போறோம். அப்ப கண்டிப்பா அவருடைய வாய்ப்புகளை வந்துட்டா என்னதான் செஞ்சாகணும்னா, அந்த வாய்ப்புக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாகணும், இல்லைன்னா அதற்கான இழப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த விஷயத்துல சொல்றப்பதான் நானும் பிதாவும் ஒரே ஒன்றாக இருக்கிறோம் அப்படி சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த விஷயத்தை தான் அப்போஸ்தலர் பவுல் அருமையாக சிந்தனையில வச்சுட்டு இன்னைக்கு நம்ம வாசித்த மன்னாவில் கடைசியில் நம்ம வாசித்தோம் பாத்தீங்களா, ரோமர் 8:36-39 முடிய வாசிக்க வேணாம், நம்ம சொல்லிடுறோம். அப்ப அங்க என்ன விஷயம் சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய தேவனுக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறதுக்கு என்ன முடியும் சொல்லி அருமையான ஒரு லிஸ்ட் போட்டிருப்பார். நீங்க வாசித்து பாருங்க, அது எந்த உபத்திரவமா இருக்கலாம், நாசமோசமா இருக்கலாம், எந்த காரியம் இருந்தாலும் அவருடைய அன்பை லட்சத்தி 44,000 பேர். ஆனா இன்னைக்கு இருக்கிற பைபிள் ஸ்டூடெண்ட்ஸே 144,000 பேர் இருக்கிறாங்களே, எவ்வளவு பேர் வாய்ப்புல வந்து போயிருக்காங்களே, ஏன் இன்னைக்கு இந்த சபை வாய்ப்பு இன்னும் முடிவடையல? இதற்கான சகோதரர் கூட அருமை ஆராய்ச்சியில வச்சிருக்கிறாரு, முன்னதாக ஒரு காரியம் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னும் ஏன் முடியல? இங்க உட்கார்ந்து இருக்கவங்க இன்னைக்கு நிறைய கரெக்டா வச்சுட்டா கூட சபை இன்னைக்கு கண்டிப்பா முடிஞ்சு, இன்னைக்கு கிரீடம் கூட ஒன்னோ ரெண்டோ அப்படிதான் சகோதரர்கள் பெரிய சகோதரர்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கப்ப ஏன் இன்னைக்கு இந்த வாய்ப்பு முடியல? தேவன் கூட அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார், யாரும் அந்த புது சிஷ்ய வாய்ப்பு இருந்து எடுக்கணும்னா முடியாது. அப்ப கண்டிப்பா அப்படி இருக்கிறப்போ ரொம்ப எளிமையான முறையில கண்டிப்பா இந்த வாய்ப்பு முடிச்சிருக்கலாம். ஏன் முடியல நீங்க பாக்குறப்போ சகோதர சகோதரிகளே, நமக்கு எதிராளி ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் பாக்குறப்போ அவர் தான் நம்முடைய சாத்தான், கெர்ச்சிக்கிற சிங்கம் கவனிச்சுட்டே இருக்கிறார். பரவாயில்ல, எல்லாம் புது சிந்தையோட வந்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா நான் நேரடியா உங்கள்ட்ட மோதணும்னா உங்களுக்காக தேவன் கண்டிப்பா ஃபைட் பண்ணுவார், என்னால் ஜெயிக்க முடியாது. மாறாக அவர் பயன்படுத்துகிற ஒரு சர்வாயுத வர்க்கம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, விழுந்து போன சரீரத்தில் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் புது சிருஷ்டி. அப்ப இந்த விழுந்து போன சரீரத்திற்கே உரிய சில குணலட்சணங்கள் இருக்குது. அப்ப இந்த விழுந்து போன சரீரத்திலிருந்து நம்ம எந்த குணலட்சணத்தை இலக்காக வச்சு தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, அவருடைய குமாரனுடைய சாயல் நம்ம ஒப்பாக வச்சு நம்ம அழைச்சிருக்கிறார். அப்போ பெரிய பெரிய சப்ஜெக்ட் எல்லாம் கேட்கிறோம், பலமான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், எதுக்காக? நான் பெரிய சத்தியம் கேட்டேன், எனக்கு டாக்டர் நிறைய தெரியும் அப்படின்னு மெச்சிக்கொள்வதற்கா அல்ல சகோதர சகோதரிகளே, அவருடைய குணலட்சணத்துல வளரணும். இன்னைக்கு நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடறோம்னா அந்த சாப்பாடு கண்டிப்பா என்ன ஒண்ணு தெரியுங்களா, ஜீரணமானாதான் இந்த சரீரத்துக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். ஒருவேளை நீங்க சாப்பிடற சாப்பாடு ஜீரணமே ஆகாம போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா, கண்டிப்பா அந்த பாடி அஜீரணம் ஆயிட்டு பாடிக்கு ரொம்ப தொந்தரவாயிடும். ஒருவேளை வாமிட் ஆகலாம், இல்லைன்னா டிசென்ட்ரி ஆகலாம். நீங்க பாருங்க, நம்ம வாங்குறோம் சாப்பிடற சாப்பாடு சும்மா சாதாரண சாப்பாடு இல்லைங்க, நான் வெஜிடேரியனே ரொம்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாப்பாடு தான் நம்ம சாப்பிடறோம். இதை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம செரிமானம் விடாம செரிக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், இப்ப மாம்சம் உடனே செவனப் தேடுறோம், அதை குடிச்சாலும் சரிக்குமா பாக்கிறோம். அப்ப ஏதோ ஒரு ஆதரவு ஏதோ ஒரு விஷயம் தேடுறோம் அதை செரிமானம் பண்றது. ஆனா கண்டிப்பா சகோதர சகோதரே, இவ்வளவு பலமான சாப்பாடு தேவன் ஏன் தரார்னா, அந்த கிறிஸ்துவனுடைய குணலட்சணம் அவ்வளவு முக்கியமானதாக இருக்குது ஒவ்வொரு புது சிருஷ்டியும். அதுதான் ஒவ்வொருத்தருடைய கோல் பாயிண்டா இருக்கணுமே ஒழிய, வேற எந்த விஷயத்த ஒரு புது சிருஷ்டி லெக்கா வச்சு ஓடுனாங்கன்னா கண்டிப்பா அவங்க விழுந்துடுவாங்க. அப்ப கிறிஸ்துவனுடைய சாயலை லெக்கா வச்சு போகிற ஒவ்வொருவரும் அந்த குணலட்சணத்துக்குரியவர்களாகவே மாறணும். ஏன்னா அவருடைய சரீரமாக மாற போறப்போ அந்த சரீரத்தில் எவ்வளவு அந்த ஒத்திசைவு இருக்கணும். விழுந்து போன சரீரமே எவ்வளவு ஒன்னோட ஒன்னு ஒத்து போறப்போ கிறிஸ்துவனுடைய மகிமை சரீரம் நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப அந்த ஒத்திசைவுக்காகத்தான், அந்த ஒரு வளர்ச்சிக்காகத்தான் தேவன் இந்த மாம்சீக சரீரத்தில் அந்த புது சிருஷ்டியாகிய நம்மளே இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிற பாக்குறோம். அப்ப கண்டிப்பா இந்த குணலட்சணத்துல வளரணும். அப்போ இந்த தான் நம்ம பண்ணுகிற ஒரு நம்ம விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சாத்தான் முன்னதாக வச்சிடுறாரு. சில கேரக்டர் நம்ம விழுந்து போன மாம்சம் இருக்கிறதுனால சாத்தானுக்கு நல்லா தெரியும், ஏ டு ஜெட் பிறந்ததுல இருந்து கவனிச்சுட்டே வர்றாரு, இவருக்கு என்ன அவருக்கு என்ன அவருக்கு என்ன கவனிச்சுட்டே வந்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையை அருமையா வச்சோடனே கண்டிப்பா ஒவ்வொருவரும் அங்க விழுந்து போறதை நம்ம பாக்குறோம். அதுலதான் வைக்கிற ஒரு மிக முக்கியமான குணலட்சணம் வச்சுறாரு, தனக்குள்ளேயே இருந்த ஒரு குணலட்சணம். அதுதான் அப்போஸ்தலர் பவுல் அங்க சொல்றப்போ எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுதல். அது என்ன, அவங்க என்னன்னா என்ன வரப்போகுது அந்த ஆபத்து தான் நம்ம பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப கண்டிப்பா சகோதர சகோதரிகள் இந்த குணலட்சணம் கண்டிப்பா சகோதரர்கள் மத்தியில் இருக்கக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா, அல்லது வெளிப்பட்டு இருக்குதா, அல்லது இப்பதான் கருவாயிடுக்கா, அதை கூட இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வகையில தான் பரிசோதனை பண்ணி பார்க்கணுமே ஒழிய, நான் வந்து மற்றவர்களை பார்த்து கண்டிப்பா சொல்ல முடியாது எனக்குள்ள அந்த குணலட்சணம் இருக்கான்னு உங்களால கூட சொல்ல முடியாது, உங்களுக்குள்ள இருக்கான்னு என்னால கூட சொல்ல முடியாது சகோதர சகோதரே. அப்ப முதலாவது இந்த சத்திய வாய்ப்பை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன்னா, அது ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கிற சகோதரர்களுக்கு தான் முதலாவது அது அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கேட்கிறவங்களுக்கு. இப்போ நான் எல்லா விஷயம் சொல்லிட்டேன், நானே அந்த குணலட்சணம் வளர்ந்தா என்ன பிரயோஜனம்? அப்ப கண்டிப்பா கேட்கிற உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு, சொல்லுகிற எனக்கு கூட அந்த வாய்ப்பு இருக்கு. நான் கூட இந்த நாளில கண்டிப்பா தற்பரிசோதனை பண்ணக்கூடிய ஒரு சூழலில் நான் நின்று இருக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப சகோதரர் சொல்ல, இதுக்கு ஒரு நிழல் நம்ம எங்க பாக்கலாம், நீங்க பாத்தீங்கன்னா உலகமாகி எகிப்திலிருந்து கானானை நோக்கி இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வாழ்க்கை போனாங்க. அந்த வனாந்தர வாழ்க்கை போனதுனாலதான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு காணாம. அதே போல சகோதர சகோதரிகள், இன்னைக்கு உலகமாகி எகிப்தில இருந்து நம்ம கூட தேவன் எங்க அழைச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, பரம கானானுக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பரமக்கானானுக்கு போற வழியில தேவன் வச்சிருக்கிறார் அங்க ஒரு நிழல், ஆசரிப்பின் கூடார திட்டம். அதை குறிச்சு அப்போஸ்தலர் பவுல் சொல்றப்போ பரலோகத்தின் சாயலுக்கு ஒத்ததா இருக்குது அந்த ஆசரிப்பின் கூடாரம். இன்னைக்கு பரலோகமே நம்மளுடைய பரமக்கானானா இருக்கிறப்ப அதை நோக்கி பாக்கிற போயிட்டு இருக்க நம்ம இந்த ஆசரிப்பின் கூடார திட்டத்திலிருந்து சில விஷயங்கள் எடுத்து பார்க்கணும் சகோதர சூழலை. அப்ப இந்த குணலட்சணம் வந்திருந்தது வந்ததுனால அங்க நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவு என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இந்த ஆசரிப்பின் கூடார திட்டம். இப்போ நீங்களும் நானும் எங்க இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, ஆர் பிளான்ல இருந்தோம், ஆசரிப்பின் கூடார சாட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போ விழுந்து மோசமான நிலைமையில இருந்தோம், விசாலமான வழியில போயிட்டு இருந்தோம் ஆர் பிளான். அங்க இருந்து தேவன் நம்மளை கொண்டு வந்து எங்க வச்சிட்டார் அப்படின்னு நீங்க பாக்கிறப்போ சகோதர சகோதரிகளே, நம்மளை கொண்டு வந்து எங்க வச்சிருக்கணும்னா என் பிளான்ல தான் வச்சிருக்கணும். ஆனா அதையும் விட மேலாக நம்மளை எங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு தெரியுங்களா, நீங்க ஆசரிப்பின் கூடார திட்டம் அந்த சாட் நீங்க பாத்தீங்கன்னா என்னலதான் நம்முடைய கர்த்தர் கூட வந்தார், பரிபூர்ண மனிதனாக ஆதாமியனுடைய நிலைமை அது. ஆனா அதற்கு மேல புது சிருஷ்டியாக நம்மளை கொண்டு வந்து எம் பிளான் இருக்கும். அது என்ன பாத்தீங்கன்னா, ஆசரிப்பின் கூடாரத்தினுடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழையிற அந்த திரையாக அங்க இருக்குது சகோதரர். அந்த நிலைமையில தான் இன்னைக்கு நீங்கள் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அது மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்படுகிற அந்த வாசல் நிலைமையில தேவன் கொண்டு வந்து வச்சிருக்கார். என்ன கிரேட் தெரியுங்களா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா. எதுக்குமே உதவாத ஜனங்கள் நம்ம அந்த வாய்ப்புல இருக்கிறோம்னா அது கேள்விக்குறியாதான் வேதம் சொல்லுது. கர்த்தர் சொல்றப்போ அவருடைய தயவுள்ள சித்தம் நம்ம மேல இருக்குது, விருப்பம் செய்கை உண்டு பண்ணி அவருடைய அழிவில்லாத வித்தினால நம்மளை ஜெனிப்பித்து கொண்டு வந்து எங்க வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, அந்த எம் பிளான்ல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார் சகோதர சகோதரிகளே. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருத்தர் உள்ள போகணும்னா அங்க பிரகாரத்துல இருக்கிறாங்க லேவியர், அங்க உள்ள நடக்கிற விஷயம் தெரியுங்களா. அவங்க யார் தெரியுங்களா, அவங்க விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட நிலைமை. அவங்க இருக்கிறாங்க என் பிளான்ல. இன்னைக்கு இருக்கிற பெயர் கிறிஸ்துவ மண்டலம். அந்த என் பிளான்ல தேவன் வச்சிருக்கார். கர்த்தருடைய பலி மேல அவங்க நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால. ஆனா நம்ம கூட அந்த பலியின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஆனா அதையும் விட மேலான ஒரு பலி நம்ம எடுத்து அதையும் விட மேலான ஒரு நிலைமை நம்ம கடந்து போறோம். அதுதான் அந்த எம் பிளான் குறிக்குது. அந்த எம் பிளான் என்ன நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, அதுதான் பாத்தீங்கன்னா கர்த்தரோடு கூட இன்னைக்கு பண்ணிருக்காங்க பாருங்க, மரண ஒப்பந்தம். யார் மரண ஒப்பந்தம் பண்றாங்களோ, அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு மாறுறாங்களோ, கர்த்தரோடு கூட சேர்ந்து நானும் பாடுபடுறேன்னு சொல்லி யார் மனமுவந்து அந்த சாக்ரிஃபைஸ் பண்றாங்களோ அவங்க தான் எங்க போக அனுமதின்னு பாத்தீங்கன்னா மகா சாரி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு தேவன் இன்னைக்கு அந்த நிலைமையில தான் தேவன் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அந்த மரண ஒப்பந்தம் பண்ணினவர்களாக இருக்கிறோம். இப்ப நீங்க எல்லா நீங்களும் நானுமே மகா சாரி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறோம் சகோதர சகோதரே. அப்ப பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறோம்னா இப்ப நமக்கு நல்லாவே தெரியும் ஆசரிப்பின் கூட திட்டம். அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற அந்த பொருட்கள்லாம் தேவன் எதுல செஞ்சிருக்கிறார் தெரியுங்களா. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பொருள்களும் எதுக்கு செஞ்சிருக்கிறார் பாத்தீங்கன்னா, தங்கத்தினால் சொக்க தங்கம், அது குறிக்குது தேவனுடைய குணலட்சணமே குறிக்குது. அப்போ தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு காரியம் தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்குது. ஆனா சகோதர சகோதரிகளே, ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலை அங்க இருக்கிற அந்த விளக்கு அணையறப்போ, ஒருவேளை அந்த திரி கட் பண்றப்போ ஒரு பொருள் உள்ள போயிட்டு வந்துச்சு. அது என்ன தெரியுங்களா, அது தாமிரத்தினால் செய்யப்பட்ட ஒரு உலோகம். அது என்ன நீங்க பாக்குறப்போ சகோதர சகோதரிகளே, அது தூப கலசமாக அங்க இருக்குது. ஒவ்வொரு நாளும் உள்ள போகுமா அப்படி நீங்க பாக்குறப்போ வசனம் வேணா வாசிங்க. யாத்திராகமம் 30 அதிகாரம் 1 வசனத்தில் இருந்த சில வசனங்களும். யாத்திராகமம் 30,
தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்திம் மரத்தினால் உண்டாக்குவாயாக.
சிஸ்டர் நீங்க 7 வசனம் வந்துடலாம்.
ஆரோன் காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும், மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன், விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே.
பாருங்க, அந்த தூப பீடத்துல நீங்க தூபம் காட்டணும் ஆரோன். எப்போ எப்போ அப்படின்னா, காலையில காட்டுறார், சாயங்காலத்துல போறார், அங்க இருக்கிற விளக்க கழுவுறப்ப காட்டுறார், அந்த திரி கட் பண்றப்ப காட்டுறார், ஒருவேளை அதை ஷிஃப்ட் பண்றப்பெல்லாம் காட்டுறாரு. நீங்க நினைச்சு பாருங்க, தங்கமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாமிரம் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வந்துட்டு இருக்குது சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த தாமிரம் யாரு, அந்த தாமிரம் எதை குறிக்குது நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப தாமிரம் நமக்கு நல்லாவே தெரியும், அது நீதிமானாக்கப்பட்ட நிலைமை அங்க குறிக்குது, அது பரிபூர்ண மனித நிலைமை குறிக்குது. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் பரிபூர்ண மனிதர்களாக பரிசுத்த ஸ்தலத்துக்கு நின்றுட்டு இருக்கோமா பாத்தீங்களா. அப்போஸ்தல் பவுல் அங்க சொல்றப்போ 2 கொரிந்தியர் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த மகிமையான பொக்கிஷத்தை நம்ம எதுல வாங்கியிருக்கிறோமா, இந்த மண் பாத்திரத்தில் வாங்கியிருக்கிறோம். அதுதான் குறிக்கிது அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நுழைவாயிலே. அது தங்க தூண்கள்னால கீழே தாமிரத்தினால பாதங்கள் வச்சு தாங்கப்படுகிற நிலைமை இருக்குது. அதுல நம்ம வாங்கினதுனால தேவன் நமக்கு என்ன ஒரு அனுமதி தர்றார் பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு ஒரு அனுமதி தர்றார். இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு ரசல் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாம்சத்தில் பரிபூர்ணம் இல்ல நாமோ, ஆனா நம்மளுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக தேவன் பாக்குறாருன்னா, அது பரிபூர்ணமான சிந்தை, புதிய சிருஷ்டியாக தேவன் அங்க எண்ணுகிறத நாம் பாக்குறோம். அப்படி இருக்கிறப்ப சகோதர சகோதரி, அப்ப இந்த தூப கலசத்தை குறிச்சு நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு விஷயம் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா புது சிஷ்யருக்கு ஒவ்வொருவரும் இந்த தூப கலசம் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆனா கண்டிப்பா ஆசரிப்பின் கூட திட்டத்துல நீங்க அந்த கிரீன் கலர் புக்ல கூட ரிசல்ட் அவங்க பண்ணல. ஆனா ஆடன் ஃபிரைன் சொல்லிட்டு ஒரு புக் இருக்குதான், அதை நம்ம கண்ணில் கூட பார்த்தது இல்ல. ஆனா நமக்கு ஒரு சகோதரர் ரொம்ப தாழ்மையான முறையில் இந்த தூப கலசம் பத்தி சொன்னார். அவருக்கு கூட இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அது பாத்தீங்கன்னா அந்த ஆடன் ஃபிரை புக்ல 195 பக்கத்துல இருக்குது. அதுல ஒரு 5 பக்கங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தூப கலசம் பத்தி அவர் எழுதியிருக்கிறார். இப்ப நம்ம இங்க கண்டுபிடிக்கணும், அப்ப அந்த தூப கலசம் முதல்ல தாமிரத்துல தான் செய்யப்பட்டதா? இன்னைக்கு சகோதரர் மத்தியில் நிறைய கேள்வி, நம்ம கூட நிறைய சகோதர மத்தியில் கேட்கிறப்போ அது சரியான விஷயம் தெரியல. ஒருவேளை அந்த என்ன தெரியல, அது ஒருவேளை தங்கம் அப்படி சொல்றாங்க, தாமிரம் சொல்றாங்க. ஆனா சகோதரர் நமக்கு உதவி பண்ணதுனால நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம், அது உதவி பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எப்படி நீங்க பாத்தீங்கன்னா அது தாமிரத்தினால்தான் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு அப்ப தூப கலசம் பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம் எது நீங்க அப்படி நீங்க பாக்குறப்போ சகோதர சகோதரிகளே, அது நீங்க நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு விஷயம். லேவிய ராகமம் 16 அதிகாரத்துல பாவ நிவாரண நாள், அதுல தூப கலசம் கொண்டு போவாங்க. அப்ப அதுக்கு சென்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க எவ்வளே வார்த்தை நீங்க போய் பாத்தீங்கன்னா என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க, நீங்க மாத்தாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. அதை எப்படி மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு சென்சர்னு கூட மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னொரு இடத்துல ஃபயர் ஃபேன் அப்படின்னு கூட மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப ஃபயர் ஃபேன் எங்க மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதை நீங்க வாசிக்கலாம். யாத்திராகமம் 27 அதிகாரம் 3 வசனம் நீங்க வாசிக்கலாம்.
அதின் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துரடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவார்கள்.
நெருப்பு சட்டிகள், சட்டி மாத்திரம் இல்ல சட்டிகள் பண்மையில இருக்கு, நீங்க கண்டுபிடிக்கணும். அங்க கூட நெருப்பு சட்டிகள் இருக்கு, அதுக்கு வருகிற எபிரேய வார்த்தை மாக்டாக். அப்ப அதுக்கு அந்த இடத்துல எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா ஃபயர் ஃபேன் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப கண்டிப்பாக தேவன் அந்த தூப கலசத்தை எதுல செய்ய அனுமதி கொடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா, பலிபீடத்தின் பனிமுட்டுகளாகிய பலிபீடம் பனிமுட்டுகள் செய்யற அந்த தாமிர உலோகத்துல அனுமதி கொடுத்திருக்கிறார் சகோதரர் சொல்லி. அந்த தூப கலசம் தான் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஒவ்வொரு நாளும் போய் வருகிறதை நாம் பாக்குறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த தூப கலசமானது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. சும்மா வெறுமனே ஆரோனோ எடுத்துட்டு போயிடக்கூடாது. அதுக்கு முன்னதாக சகோதர சகோதரிலே, இந்த தூப கலசம் ஆரோனுக்கு மாத்திரமே தேவன் கொடுத்தாரா அப்படி நீங்க பாக்கிறப்போ அது கூட ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம இப்ப கூட பார்த்தோம் நெருப்பு சட்டிகள் பண்மையில இருக்குது, அது யார் யாருக்கெல்லாம் தேவன் கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, அங்க ஆசாரிய ஊழியம் செய்ய எவ்வளவு பேர் வந்திருக்காங்களோ அந்த ஆரோனோட பசங்க 2 இத்தாமார் மற்றும் எலையாசர் இருக்கிறாங்க, அவங்களுடைய வம்சத்திலிருந்து அவங்க பிரிச்சாங்க. நீங்க அதை நீங்க எங்க வாசிக்கணும்னா 2 வாசிக்க வேணாம், 24 அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு முறை சீட்டு போட்டு இவங்க தான் போய் அந்த ஆசாரிய ஊழிய முறைமை செய்யணும் சொல்லி நான் பாக்குறோம். இது புதிய ஏற்பாட்டில் கூட நடந்துச்சு. யோவான் சொன்னவங்க அப்பா சகரியா இருக்கிறார், அவர் தன்னுடைய முறைமை வந்தப்போ அந்த சீட்டு போடுதல் முறைமை வந்தப்போ தான் எங்க போனாராம், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தூபம் காட்ட அந்த தூப கலசத்தை எடுத்துட்டு போனார். அப்பதான் தேவதூதன் அவருக்கு தோன்றதை பாக்குறோம். அப்ப அந்த ஒவ்வொரு முறைமையின்படி ஒவ்வொரு ஆசாரியர்களும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போலாம், ஆனா கையில என்ன கொண்டு போகணும் பாத்தீங்கன்னா தூப கலசம் கொண்டு போகணும். அப்ப ஒவ்வொரு தூப கலசமும் ஆசாரியர் கொடுத்தாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். என்னாகமம் 16 அதிகாரம் 49 வசனம் வாசிக்கலாம்.
கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர்.
சிஸ்டர் என்னாகமம் 16:49 வாசிக்கிறீங்க. என்னாகமம் 16:49.
கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர்.
சாரி சிஸ்டர், நான் மாத்தி சொல்லிட்டேன். 35 வசனத்திலிருந்து வாசிங்க.
கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார்.
சிஸ்டர் நீங்க மாத்தி வாசிக்கிறீங்க. என்னாகமம் 16 அதிகாரம் 35.
அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது.
பாருங்க சகோதரர் சரி, தூபம் காட்டின 250 பேர் அவங்க அங்க பட்சிச்சு போட்டுச்சு நான் பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம மோசே இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா 17 வசனம் நீங்க அதுல வாசிக்கலாம்.
உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்களாகிய 250 தூப கலசங்களையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும்.
பாருங்க சகோதர சகோதரிகளே, தன் தன் தூப கலசங்களை எடுத்துட்டு வரணும். எவ்வளவு பேர் வந்தாங்களாம்? 250 பேர் அங்க வந்தாங்க சகோதர சகோதரிகளே. இன்னும் ஒரு வசனம் நீங்க வாசிங்க, எசேக்கியல் 8:11 வசனம் நீங்க வாசிங்க. எசேக்கியல் 8:11.
இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய யசனியாவும் அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு அவர்களுக்கு முன்பாக நின்றார்கள்.
இங்க ஒரு 70 பேர் வர்றாங்க, தன் தன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தூபம் காட்டுறாங்க. அந்த தூபத்தினுடைய புகை ரொம்ப இளமனதா அந்த இடத்துல வசனம் இருக்குது. இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிக்கலாம், லேவியர் ஆகமம் 10:1 வசனம்.
பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தன் கூப தூப கலசத்தை எடுத்து.
போதும் சிஸ்டர், பாருங்க இங்க கூட தன் தன் தூப கலசம் தான் எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப அங்க ஆசாரிய ஊழியம் செய்ய வருகிற ஒவ்வொருவருக்கும், அதை இத்தாமார் மற்றும் எலியேசர் வம்சத்துல ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு யார் தகுதி இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேத்துக்குமே தேவன் என்ன கொடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா, தனித்தனியான தூப கலசம் அங்க கொடுத்திருக்கிறார் சகோதர சோதரே. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு நம்ம கூட ஆசாரிய ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அழைக்கப்பட்ட நம்ம இப்ப நம்ம கையில தேவன் தூப கலசம் கொடுத்துருக்கிறாரா, நம்ம கையில வச்சிருக்கிறோமா அப்படின்னு நீங்க பாக்குறப்போ சகோதர சோதரே, கண்டிப்பா அங்க இருக்குது அந்த தூப கலசம். இப்ப நீங்க பாருங்க அந்த தூப கலசம் எங்கதான் இருக்கணும்னா, அது பிரகாரத்துல பலிபீடத்தினுடைய பனிமூட்டுகளோடு சேர்ந்து தான் அங்க இருக்கணும். ஆனா இது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது சாதாரணமா வெறுமனை எடுத்துட்டு போயிடக்கூடாது, மாறாக பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதை ஃபில் பண்ணிட்டா அதுக்கு என்ன ஒரு தகுதி இருக்குன்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிற ஒரு தகுதியை தேவன் அங்க கொடுக்கிறார். அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட லேவியர் வகுப்பாரா ஒரு காலத்துல இருந்தோம், ஆனா அவருடைய வெளியேறப்பெற்ற சத்தியம் நமக்குள்ள கிரியை செஞ்சதுனால தேவன் யாரு, குமாரன் யாரு, அவருடைய தெய்வீக திட்டம் என, இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கூட அவரோட கூட போய் வாலின்றியாக அதே பலிபீடத்தோடு கூட சேர்ந்து அதே கர்த்தரோடு கூட சேர்ந்து நானும் ஒரு மரணம் ஒப்பந்தம் செய்யறேன், ஒரு மரண வாழ்க்கை வாழ்றேன் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம முடிவு பண்றோமோ அன்னைக்கு தேவன் நம்மளை எப்படி பாக்குறாரு பாத்தீங்கன்னா, நீதிமான்களாக பாக்குறது இல்ல, மாறாக அதற்கும் மேல் ஒரு படி இருக்குது, அது புதிய சிருஷ்டிகளாக தேவன் உங்களையும் என்னையும் பாக்குறார் சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த புதிய சிருஷ்டிக்கு மாத்திரம் தான் அதிகாரம் இருக்குது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறப்போ. அப்போ ஒவ்வொருவரும் நம்ம வாங்கியிருக்கிற அந்த புதிய சிந்தை குறிக்குது அது தூப கலசம், அல்லது புதிய சிருஷ்டி குறிக்குது நம்ம கையில இருக்க தூப கலசம். இந்த தூப கலசத்தை வாங்கியிருக்க நாம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சன்னிதானம் போயிட்டு வரோங்களா இல்லையா, நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம போயிட்டு வரோம். அப்படிதான் ஆர்வம் நாங்க எதுக்கு உள்ள போனோம்னா, அந்த தூப பீடத்துல தூப வர்க்கம் காட்டணும். அப்போ உள்ள போன புது சிந்தையோடு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நிக்கிற ஒவ்வொரு ஆசாரியர்களும் என்ன பண்ணணும்னா, அவங்க நடக்கிற விஷயங்கள் நீதிமானாக்கப்பட்ட நிலைமை இருக்கிற லேவியருக்கும் தெரியாது, பாளையத்தில் இருக்க இஸ்ரேலருக்கும் தெரியாது என்ன விஷயம் நடக்குதுன்னா, ஆனா இவங்களுக்கு மாத்திரம் தெரியும். அந்த மரண ஒப்பந்தம் பண்ணினதுனால தேவன் அவங்களுக்கு அவருடைய மகிமையான பொக்கிஷத்தை அப்படியே திறந்து காட்டுறாரு. அதுல என்ன விஷயம் நம்ம பார்த்திருக்கிறோம் சகோதர சகோதரே, அந்த கேட்ட சத்தியத்துக்காக இன்னைக்கு இவ்வளவு நாம் நினைக்கிறோம், அவ்வளவு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் தேவன் நம்ம காட்டியிருக்கிறார். அப்ப இந்த விஷயங்களை அங்க இருக்கிற அந்த அப்பம் நம்ம ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு தேவன் கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்பட்டு இங்கிருந்து கொண்டு போன பாத்தீங்களா, பலிபீடத்தின் அக்கினியை கொண்டு போய் தூப வர்க்க அந்த தூப பீடத்தில் போட்டு நம்மளால் இயன்ற அளவு அந்த தூப பொடியை போட்டு புகை எழுப்புறப்போ தேவன் அதை எப்படி பார்க்கிறாராம், முகர்ந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார் சகோதர சகோதரர். கிறிஸ்துவோடு கூட சேர்ந்த நம்மளும் பலி செலுத்தினா அந்த பலியின் வாழ்க்கை தேவனே முகர்ந்து கொள்கிறார். அது மகா பரிசுத்த ஸ்தலம் போகுது சகோதர சகோதரர். இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னும் போகல, பரிசுத்த ஸ்தலத்துல தான் நிக்கிறோம். அதுக்குள்ள போகணும்னா அதுக்கு ஒரு ரெண்டு மரணம் என்கிற ஒரு திரை இருக்குது. ஆனா அதுக்கு முன்னதாகவே நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் அவருடைய ஆவியினால நம்ம பார்த்திருக்கோங்களா இல்லைங்களா, மனக்கண்ணில பாத்துருக்கிறோம் என்ன இருக்குது, உடன்படிக்கை பெட்டி இருக்குது, பெட்டிக்குள்ள என்ன இருக்குது, அதுல என்ன தெய்வீக திட்டம் இருக்குது தேவன் அருமையா காட்டியிருக்கார் சகோதர சகோதரே. அப்ப கண்டிப்பாக அந்த தூப கலசம் குறிக்குது நீங்களும் நானும் வாங்கியிருக்கிற அந்த புதிய சிந்தை அல்லது புதிய சிருஷ்டியவே அங்க குறிக்குது. அப்ப இந்த தூப கலசம் நீங்க ஏன் சம்மதம் இல்லாம பேசிருக்கீங்க, என்னுவதற்கு மிஞ்சி எழுதல் டாபிக் சொன்னீங்க, இப்ப ஏன் இந்த நிலையில இந்த தூப கலசத்தை காட்டுறீங்கன்னா, அப்ப இந்த தூப கலசத்தை வச்சுதான் தேவன் இன்னொரு விஷயம் செஞ்சார். கண்டிப்பா இது எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கோ எனக்கு தெரியல, எனக்கு கூட எப்பதான் தெரியும் அந்த வசனம், நான் இன்னைக்கு வசனம் அன்னைக்குதான் தெரியும். என்ன ஒரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பரிசு ஆசரிப்பின் கூடாரத்துல பிரகாரத்துல இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன தெரியுங்களா, அதுக்குரிய அதுதான் பலிபீடம். உள்ள நுழைஞ்சனே முதல் வாசல நுழைஞ்சனே அங்க இருக்குது அது பலிபீடம். அப்ப அந்த பலிபீடத்தை தேவன் மோசேட்டு நியாயப்பிரமாணம் கொடுத்து செய்ய சொன்னார். செய்ய சொன்ன எப்படி செய்ய சொன்னார் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் மூடி போட்டு மூடிடணும் சொல்லி சொன்னாருங்களா. நீங்க அந்த சம்பவம் எங்க நீங்க வாசிக்கலாம், நீங்க வாசித்து பாருங்க வீட்டுல போய், யாத்திராகமும் 27 அதிகாரத்திலிருந்து நீங்க அப்படியே தொடர்ந்து வாசிட்டு வந்தீங்கன்னா, அதுக்கு தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு சல்லடை தான் பண்ண சொல்றாரு. அந்த பலிபீடத்துல பாதி உயரம் உள்ள தள்ளி அந்த சல்லடை வைக்கணும், ஏன்னா அந்த நெருப்புலாம் போட்டணும். ஆனா அந்த மோசேட்டே கொடுத்த நியாயப்பிரமாணத்துல பலிபீடத்தை தேவன் மூட சொல்லி சொல்லவே இல்லை. ஆனா சில காலங்கள் போனதுக்கு அப்புறம் தேவன் ஒரு அனுமதி கொடுத்தார், பலிபீடத்துக்கு கூட நீ மூடி போடு சொல்லி மோசேட்ட சொன்னார். அந்த சம்பவங்கள் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணாகமம் 16 அதிகாரத்துல 1 நீங்க வசனங்கள், கடைசி வசனங்கள் முடிய நீங்க வாசிக்கலாம். அந்த வசனங்கள் எடுத்து வச்சுங்க, நம்ம சொல்லுகிற வசனங்கள் மாத்திரம் வாசித்தா போதும், மீதி கண்டிப்பாக நீங்க போய் வீட்டுல வாசித்து பாருங்க. அப்ப அதுல பாக்குறப்போ சகோதர சகோதரிகளே, அங்க அந்த பலிபீடத்தின் மூடி வருகிற அந்த வசனம் மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். எண்ணாகமம் 16 அதிகாரம் 38 வசனம்,
தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடுண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளாய் அடிக்க கடவர்கள், அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின, அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாய் இருக்கும் என்றார்.
பாருங்க சகோதர சகோதரி, அவங்க கையில இருக்க அந்த தூப கலசம் எப்படிப்பட்டதான், நம்ம பரிசுத்தமானவர்கள் இல்லை, ஆனா அவர் தேவன் கொடுத்த அந்த புதிய சிந்தை இருக்குது, அது பரிசுத்தமானது. அவங்க செத்துட்டதுனால அந்த தூப கலசத்தை நீ எடுத்து அந்த 250 வெண்கல தூப கலசங்கள் எடுத்து என்ன பண்ணிடணும், பலிபீடத்தை மூடி போட்டு சொல்றாரு. அது என்ன பண்ணா, ஞாபகக்குறியாக, அது இங்கிலீஷ் வேர்டு மெமோரியல் பிளேட், நினைவு கூறுதலின் தகடாக நீ அடிச்சு வை சொல்றாரு. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க சகோதர சகோதரி, இன்னைக்கு பலிபீடம் இல்லைன்னா, கர்த்தருடைய ஈடுபலி இல்லைன்னா, நீங்கள் இல்ல, நான் இல்ல, இந்த முழு உலகமும் ஆதாமின் சந்ததியை எல்லாம் போயிடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை குறிக்கிற அந்த பலிபீடம், கர்த்தருடைய பலியை குறிக்கிற, ஈடுபலியை குறிக்கிற அந்த தூப பலிபீடத்தை தேவனையா மூட சொல்லணும். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா சகோதர சகோதரிகளே? கண்டிப்பா இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்ப நீங்க பாக்குறப்ப சகோதர சகோதரி, இந்த வசனம்லாம் நம்ம படிச்சப்போ கண்டிப்பா நம்மளால அதுக்கு பாத்திரவனாக நம்ம இருக்கிறோமா? ஒருவேளை இன்னைக்கு நம்ம கையில கொடுத்திருக்கிற அந்த தூப கலசத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோமா, அல்லது தேவன் பிடுங்கி அந்த பலிபீடத்தை மூடி வச்சிருக்கிறாரா? நம்ம ஒவ்வொருத்தரும் செக் பண்ணும் சகோதர சகோதரி. புதிய சிந்தை நமக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிறார், அவருடைய வித்தினால, நம்மளுடைய விருப்பத்தினால, நம்மளுடைய பலியினால மனசுல வைங்க. தேவன் அவருடைய விருப்பத்தின்படி நம்மள்ட்ட என்ன எதிர்பார்த்தாரோ தெரியல, என்ன குணலட்சணம் பார்த்தாரோ தெரியல, இவ்வளவு மகா மேன்மையான அழைப்புகளை நம்ம கொண்டு வந்து வச்சுட்டு அவர் புதிய சிருஷ்டியாக புதிய சிந்தியோடு நம்ம பார்த்து அப்பா பிதான் கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவீகாரத்தை கொடுத்து அவருடைய மகிமையான பொக்கிஷத்தை எல்லாம் ஒவ்வொரு நாளும் காட்டி வர்றதுக்கு நம்மளும் நீங்களும் நானும் எந்த வகையில தகுதியா இருக்கிறோம், அந்த வகையில நம்மளா பாக்கியவான்களும் பாக்கியவதிகளும் சகோதர சூழல். ஆனாலும் கூட இப்போ நம்ம கையில கொடுக்க அதே தூப கலசத்தை வாங்கித்தான் தேவன் என்ன பண்றாரு, பலிபீடத்தை அங்க மூட சொல்ற. அப்ப பலிபீடம் மூடிட்டா வேற எந்த வேற இது, அதை பத்தி பலிபீடம் இல்லைனா பைபிளே இல்ல, பலிபீடம் இல்லைனா ரேன்சம் இல்லைனா முழு எதுவுமே இல்ல, தேவனுடைய தெய்வீக திட்டமே இல்ல சகோதரர். அதோட சென்டர் பாயிண்ட் அது பலிபீடமா இருக்கு. அப்ப தேவனையா இதை மூட சொல்லணும் அப்படின்னு நீங்க கவனிக்கிறப்போ இதுதான் நம்ம பார்க்க போறோம். அந்த எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுதல் ஒரு குண லட்சணம் அது இருக்குது. அது எந்த புதிய சிருஷ்டிகளை வெளிப்படுதோ, இந்த குணலட்சணம் வெளிப்பட்டுச்சுன்னா தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து கண்டிப்பாக என்னவே வரும் பாத்தீங்கன்னா, அவர் நீதியுள்ள தேவன், கண்டிப்பா நீதி செஞ்சிருவார். அதற்கே உரிய தண்டனை ஒவ்வொருவரும் வாங்கித்தான் ஆகணும். அது என்ன தண்டனை என்ன நாம் பார்க்கலாம். அப்படி இருக்கிற போது சகோதர சகோதரிகளே, இப்போ இதுல என்ன எண்ணுவதற்கு மிஞ்சி அவங்க எண்ணிட்டாங்க, ஏன் தேவன் அந்த பலிபீடத்தை மூடி போட்டார் நீங்க பாக்குறப்போ, அதற்கு முன்னதாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த பலிபீடம் கர்த்தருடைய பலி குறிக்கிறது முழு உலகத்துக்காக. அதுல மார்க் அவர் எழுதுறப்ப என்ன பாத்தீங்கன்னா, நம்முடைய பாவங்களுக்காகவும் சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறது கிருபாதார பலியாக கர்த்தர் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு சர்வலோகத்தின் பாவங்களே தேவன் நிவர்த்தி செய்யல, மாறாக அவருடைய அந்த முதற் பலனை எடுத்து யார் மேல செயல்படுற, அந்த ஈடுபலியினுடைய முதல் பலன் யார் மேல செயல்படுதுன்னா, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்கள் மேலையும் என் மேலையும் புதிய சிந்தையோடு யார் இருக்கிறாங்களோ அவங்க மேலதான் செயல்படுது. அதனாலதான் நம்மள தேவன் கிருபையில அந்த எம் பிளான்ல கொண்டு வந்து அங்க வச்சிருக்கிறார், நீதிமான் என்கிற ஒரு நிலைமையில இருந்து மேல கொண்டு போய் வச்சிருக்கிறார் சகோதர சகோதரே. அப்ப இன்னைக்கு நம்ம மேல அவருடைய ஈடுபலியினுடைய விலைக்கரியம் செயல்பட்டு கொண்டு இருக்குது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய சத்தியங்கள், தேவன் கூட நெருங்கி நிற்கிற உறவு வாங்கியிருக்கிறோம். அவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே, அவருடைய குமாரனை பற்றுகிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்ததுனாலதான் அவரை அப்பா பிதா அருமையா நம்ம கூப்பிடுறோம். வேற யாராச்சும் கூப்பிட முடியுங்களா? மத்தவங்களும் அப்பா இல்லாத பிள்ளைங்க சகோதர, அநாத பிள்ளைங்க, ஆனா நீங்களும் நானும் ஒரு அப்பாவோட பிள்ளைங்க. நம்ம சர்வ வல்லமையில தேவன் அங்க இருக்கிறார். அப்ப நம்ம மேல தேவன் அந்த விலைக்கரியத்தை கொடுக்கிறார். அதன் மூலம் நம்ம வாங்கியிருக்கிறோம் புது சிந்தை, நம்ம மைண்ட்ல வாங்கியிருக்கோம், அது தேவன் பாக்குறாரு. அப்போ இந்த சிந்தையை தேவன் ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன பண்ணிடுறாருன்னா, அவங்கள்ட்ட இருந்து தேவன் அதை எடுக்கிறார். நம்ம பாக்குறோம் எடுத்தல் அப்படிங்கறத நம்ம கூட சொல்லலாம். ஏன் எடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன 16:1 நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா, அதுல அந்த கோராகு தாத்தான் இவங்களை பத்தி ஒரு சம்பவம் இருக்குது. அதுல கோராகு வர்றார், ரூபன் கோத்திரத்தை சேர்ந்தவங்க வர்றாங்க, அதுலதான் தாத்தான் இவங்களா வர்றாங்க. இப்ப இவங்க வந்து மோசேட்ட என்ன கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி மிஞ்சி போறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டுக்கிறார். நீங்க வந்து மிஞ்சி போறீங்கப்பா, காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவன் எங்களோட கூட இருக்கிற, நீங்க மட்டும் ஏன் சபையில துறைத்தனம் பண்றீங்க, முதன்மை இடத்தை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, எங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படி சொன்னோடனே அதுக்கு மோசையினுடைய மனசு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அவர் நொந்து போயிடுறாரு. நொந்து போயிட்டு அவர் அந்த மோசிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சாரி அந்த கோராக கூட்டத்தார்ட்ட என்ன சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, 16:10 நீங்க வாசிங்க.
அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரர்களையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ?
பாருங்க, அவர்கிட்ட சொல்றாரு கோரா கிட்ட, என்ன கோரா நீ, நான் என்ன மிஞ்சி போறதா சொல்ற, ஆனா நீ பாரு லேவி கோத்திரத்தில் இருக்கிற உங்கள் சகோதரர் மத்தியில இருந்து ஒரு கோத்திரத்தை தனியா எடுத்து அந்த ஆசாரிப்பின் கூடாரத்துக்குள்ள வேலை செய்ய தேவன் வச்சிருக்கிறாரு, அது அற்பமான காரியம் நீ நினைக்கிறியா? நீ தான் மிஞ்சி போற. இப்ப நீங்களும் நானும் லேவி கூத்தரத்தாராக இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். எங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு தெரியுங்களா? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து நின்றுட்டு அவருடைய வேலையை செய்யும்படி நம்ம வச்சிருக்கிறது சாதாரண விஷயங்களா? இது ஒரு அற்ப காரியமா? இதை நீ அற்ப காரியமா நினைச்சு இன்னும் அதற்கு மேல உனக்கு கொடுக்கற, உனக்கு கொடுத்திருக்க வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடுற அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை பாக்குறோம். அப்ப நீ தான் மிஞ்சி போற. அப்படி கோராகிட்ட அவர் என்ன முக்கியமான வேலை கொடுத்தாரு? கோராக செஞ்ச வேலை என்ன அப்படின்னு நீங்க பாக்குறப்போ சகோதர சூழலே, அது என்னாகமும் 4:4 நீங்க வாசிங்க.
ஆசாரிப்பு கூடாரத்திலே கோகாத்தின் புத்திரனின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைக்குரியது.
பாருங்க சகோ, கோகாத்தின் புத்திரருக்கு தேவன் கொடுத்த வேலை எப்படிப்பட்டதான்? மகா பரிசுத்தமான வேலை. அவங்களுக்கு என்ன வேலை தேவன் கொடுத்த பாத்தீங்கன்னா, அந்த ஆராதனைக்குரிய பனிமுட்டுகளை எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போற வேலையா தெரியுங்களா? அந்த கோகாத்தின் புத்திரருக்கு தேவன் கொடுத்த அந்த வேலை. நீங்க 4:1 வந்து நீங்க வாசித்தீங்கன்னா அந்த சம்பவங்கள் இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான வேலையை தேவன் கொடுத்து, அந்த ஆராதனைக்குரிய பனிமுட்டுகள் எல்லாம் அவங்க தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் ஆசாரிப்பின் கூடாரத்தில். இவ்வளவு பெரிய ஒரு மகா பரிசுத்தமான வேலையை தேவன் உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறாரு, நீ அதை பெருசா நினைக்காம அதை விட்டுட்டு நீ ஆசாரியப்பட்டத்தை நீ வந்து தேடுறியே, நீ தான்ப்பா ரொம்ப மிஞ்சி போற அப்படி அவர் சொல்றதை நான் பாக்குறோம். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கூட மோசே உடனே அவங்க மேல ஒரு தீர்ப்பு சொல்லாம மாறாக அந்த பேசினாங்க பாத்தீங்களா, அவங்களை கூப்பிட்டு அனுப்புறாரு. கூப்பிட்டு அனுப்புனதுக்கு இவங்க கொடுக்கிற ஒரு பதில் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அதுல 12 நீங்க வாசிங்க.
பின்பு மோசே எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை, இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு
போதும். இப்ப இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இவங்களை போய் கூப்பிடாரு, என்னப்பா நீங்க இப்படி ஒரு தவறான காரியம் செஞ்சிருக்கீங்க, தேவன் சொல்லு உங்களுக்கு கொடுத்திருக்க அந்த வேலை என்ன இப்படிங்கறத அவர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூப்பிடுறாரு. ஆனா அவங்க யாருமே என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, வர்றதற்கு அவங்க அனுமதி கொடுக்கல, வரவே மாட்டேன்ட்டாங்க. நீங்க வந்தா என்ன பண்ணிடுவீங்க தெரியுங்களா, எங்களை கொண்டு போட்டுருவீங்க. எப்படி இந்த அறிவு அவங்களுக்குள்ள வந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, மோசே போய் கற்பலையை வாங்கிட்டு கீழே வந்தார், ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்டார், எந்த ஈவி இறக்கம் கூட இல்ல, கர்த்தருடைய பட்சத்தில் நிக்கிறவங்க வந்துருங்க எல்லாத்தையும் சங்காரம் பண்ணி போட சொன்னார். கண்டிப்பா தேவனுடைய விரோதமா யாரும் செஞ்சா மோசே பாக்குறது இல்ல, கொலை பண்ணிடுவார், அவருடைய நீதி அங்க இருக்குது. அப்ப கண்டிப்பாக தேவனுடைய எல்லா வல்லமைகளையும் அவர் வழிநடத்தி பந்த எல்லா விதங்களையும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க யார் தெரியுங்களா? முதலாவது அது கூட நீங்க வாசித்தீங்கன்னா, அதுல 16:2 நீங்க வாசிங்க.
இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட
பாத்தீங்களா சகோதர சகோதரிகளே, சபையின் தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ரொம்ப பிரபலமானவங்க. இன்னைக்கு சொல்லிடலாம், இப்போ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல ரொம்ப பிரபலமானவன் யாருன்னா, நம்ம யாராவது ஒரு சில நம்மளுடைய சகோதரர்லாம் இருக்கிறாங்க, நம்ம சொல்ல முடியுங்களா? ஏன்னா அவங்களோட வேலை அவ்வளவு கனத்துக்குரியதா இருக்கனால தெரியுது. அதே போல அங்க தேவன் அங்க வச்சிருந்தாரு சில பிரபலமான ஜனங்கள், லேவியர்கள் மத்தியில் அங்க வச்சிருந்தார் சகோதர சகோதரிகளே. அவங்க தான் என்ன பண்றாங்க தெரியுங்களா, இவங்க மாத்திரம் இல்லாம கூட்டம் சேர்க்கிறாங்க. இந்த 4 போயிட்டு அதுல இருக்கிற முக்கியமான ஒரு 250 கூப்பிடுறாங்க. மத்த சும்மா சாதாரண ஜனங்கிட்ட விஷயம் தெரியாத ஜனங்கள்ட்ட சொன்னா அவங்க வரமாட்டாங்க. அதனால சில விஷயங்கள் எல்லா அறிவு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு, ரொம்ப பிரபலமானவங்களை கூப்பிட்டு, வாப்பா மோசிட்ட போலாம், ஏன்னா அவர் மாத்திரம் ஏன் ரொம்ப நாள் ஆசிரியர் கூட நம்ம மேல செய்யணும், ஏன் நமக்கு தேவன் இல்லையா, நமக்கு நம்மளே தானே தேவன் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அதனால அவர் ஒரு இடத்துல சொல்றப்போ தேவன் எங்களையும் தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த விஷயத்தை வச்சுட்டு தான் அங்க போய் அவங்க நிக்கிறாங்க. என்னதுனால தேவன் மோசே ரொம்ப மனம் நொந்து போய் இந்த வார்த்தை சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் சகோதர சகோதரிலே அப்பதான் அவர் ஒரு தீர்ப்பு அங்க கொடுக்கிறார். என்ன நீங்க பாட்டீங்கன்னா, ஒருவேளை நான் செய்யறது தப்பா இருந்தா நாளைக்கு ஒரு தீர்ப்பு நடக்கும், எல்லாரும் சாகர மாதிரி நீங்க செத்துட்டீங்கன்னா நான் செஞ்சது தப்பு நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை எல்லாரும் சாகாத வண்ணமாக ஒரு வித்தியாசமான மரணம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பண்ணது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். அதே போல அடுத்த நாள் சம்பவங்கள் நடக்குது. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பூமியானது தன் வாயை பிளந்து என்ன பண்ணதான், அந்த கோராகு தாத்தான் அவரு அவரோடு கூட ஆடு மாடு மிருக ஜீவன் அவருக்குள்ள எந்த பொருளுமே இல்லாம பூமியானது அங்க அவங்களை விழுங்கி போட்டுச்சு. என்ன விஷயம் தெரியுங்களா சகோதரர் சொல்லி, இவங்க யார் தெரியுங்களா, இவங்க தான் அந்த பிரபலியமானவங்கள மேல இருக்கிறோம். அந்த நாலு பேர் இவங்க கூட்டிட்டு வந்தாங்க, அவங்கள அப்படியே விழுங்கிடுச்சு பூமியானது. இது பாத்தீங்கன்னா எரேபியம் பத்தி நேற்று அருமையான சகோதரர் பேசினார். அவர் கூட என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, சுயமான ஒரு முடிவு எடுத்ததுனால அவருக்கு என்ன தண்டனை கிடைச்சு தெரியுங்களா, அவங்க வீட்டுல நாய் கூட இல்லையா. பிரதர் சொன்னப்போ நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்து, ஏன்னா எரேபியம் பத்தி நம்ம பார்க்க கூட, அவரு கூட ஒரு அழிவு தேவன் கொடுத்தாரு. ஒரு மிருக அவங்களை எந்த ஆஸ்தி பாஸ்துமே இல்லாம அவர் அழிச்சு போட்டார். இந்த உலகத்துல எந்த ஒரு சுதந்திரமே இல்லாம ஒரு அழிவு அவங்க போயிடுச்சு. நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, ஏன்னா அவர் என்னைக்கு ஒரு நிலைமையில வச்சாரோ அந்த மட்டும் அவர் நல்லதா இருந்தார். அந்த நிலைமை அவர் வந்து உட்காந்து போஸ்டிங் அவருக்கு அப்படிப்பட்டது, அவரை என்ன தோணிடுச்சு சகோதர சொல்லி. இன்னைக்கு நீங்களும் வாங்கி இருக்கிற பொறுப்பு அப்படிப்பட்டது, நம்ம சிந்தனை கண்டிப்பாக அங்க ஏன்னா பரிசோதிக்கப்படுகிறது. ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், இந்த விஷயத்தை இவங்களை செய்ய வச்சா கண்டிப்பா என்ன பண்ணிடுவா தெரியுங்களா, தேவன் வந்து அவங்களை ரொம்ப தள்ளிடுவார். கண்டிப்பா அவங்க கையில இருந்து வாய்ப்பு அவங்க எடுத்துருவாங்க சொல்லி நம்ம பாக்குறோம். அதனால இவங்களுக்கு முன்னதாக அங்க வைக்கிறாங்க. அப்ப உடனே இந்த குணலட்சணம் வெளியே வந்துருமா நீங்க பாட்டீங்கன்னா, கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல சகோதர சொல்லி. ஒரு 53 கிளாஸ் கேட்டுட்டு ஒருத்தர் சபைக்குள்ள வரப்போ அவங்க மத்த சகோதரர் எப்படி தெரியுமா பாப்பாங்க, கர்த்தருக்கு நிகரா பாப்போம், ரொம்ப கனம் கொடுப்பாங்க. பார்த்தாங்கன்னா கையெடுப்பாங்க, பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர் கை கொடுப்பாங்க, ஓடுவாங்க அவங்களோட அந்த கிரி. ஏன்னா நம்ம அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து வந்திருக்கிறோம். அப்ப அதுக்கப்புறம் அவங்க அந்த சபையில ஒரு அங்கமாகி அவங்க நல்லா பரிச்சயம் ஆகி சப்ஜெக்ட் எல்லாம் பேச ஆரம்பிச்சு வெளியே போய் அங்க போய் இங்க போய் சில பொறுப்புகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் பாத்தீங்கன்னா, தாளந்துகள்லாம் ரொம்ப நிறைய இருக்கு, இவர்கிட்ட 5 தாளந்து கூட இருக்கலாம். ஆனா அவருக்கு சபையில தேவனுடைய கிருபையில கொடுக்கப்பட்ட வேலை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கனவீனமான ஒரு வேலையை கூட இருக்கலாம். அப்ப கனவீனமான ரொம்ப தாழ்ந்த கீழ்மட்டத்தில கூட கொண்டு போய் யாரும் சகோதரர் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா சகோதரர் ரொம்ப ஞானமான முறையில தான் யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கணும் டிசைட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருவார் பாத்தீங்கன்னா, என்னப்பா என்னட்ட இவ்வளவு தாழ்ந்திருக்கு, என்ன போய் இந்த காரியத்துக்கு வச்சிருக்காங்க. அப்ப அவர் மனசுக்குள்ள அந்த ஒரு இடரல் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், சூழ்நிலைகள் அந்த வித்து உள்ள அந்த சிந்தையை வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதற்கிட்ட சொல்ல, ஏன்னா மாம்சமா இருக்கிறனால பலவீனங்கள் வரும். ஒரு சமயம் வருகிறப்போ அதற்கே உரிய சூழ்நிலை வரப்போ கண்டிப்பா இந்த குணலட்சணத்தை அவங்க வெளிப்படுத்திடுவாங்க சகோதர சகோதரி. அதே போலதான் இப்போ அந்த கோராக இவங்கெல்லாம் உடனே போய் மோசட்டை கேட்டிருப்பாங்களா, கண்டிப்பா வாய்ப்பே இல்லை, உடனே கேட்டிருக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய ஈவுகள் ருசி பார்த்துட்டு அதற்கே உரிய ஒரு காலகட்டம் வந்துச்சு. அந்த குணலட்சணம் வளர ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வெளிப்படுகிற சூழ்நிலை வந்துச்சு. அதற்கேற்ற சூழ்நிலையை சாத்தான் வச்சார். வெளியில அவங்க கேட்டாங்க, கேட்ட உடனே அவங்களுக்கு தீர்ப்பு வந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு சாவு அவங்களுக்கு தான், வித்தியாசமான சாவு. இவங்க போய் கூட்டிட்டு வந்தாங்க பாருங்க, ஒரு 290 பேர் பிரபலமானவங்க, அவங்களை தேவன் எப்படி சாகடிச்சார் தெரியுங்களா, அவங்களை அக்கினியானது பட்சித்து போட்டது. பரிசுத்த ஸ்தலத்தில் அக்கினி காட்டிட்டு இருக்காங்க 290 பேர், அந்த இடத்துலயே நெருப்பானது அவங்களை பட்சித்து சாகடிச்சிடுது. அவங்க கையில இருந்த தூப கலசத்தை தான் மோசே சொல்றார், அது ரொம்ப பரிசுத்தமானது. அவங்க வாங்கி இருக்கிறாங்களே அந்த புதிய சிந்தை, அது ரொம்ப பரிசுத்தமானது. ஏன்னா அவங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஜலத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டு ஆவியினால் பிறக்கிற நிலைமையில அவங்க போயிட்டே இருக்கிறாங்க சகோதர சொல்லி. ஒவ்வொரு நாளும் வசனம் கொடுத்து 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 அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு அதை நீங்க பேசிக்கல கேட்டிருப்பீங்க, ஒரு கர்ப்பஸ்திரிக்கு அடையாளமா அங்க பேசியிருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு கர்ப்பம் ஸ்திரீ கர்ப்பம் தரிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன இருக்குங்க, கண்டிப்பா டெலிவரி இருக்கா இல்லைங்களா. ஒருத்தர் பிரெகனன்ட் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து 10 ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா டெலிவரி. அப்ப இன்னைக்கு இந்த புதிய சிந்தை வாங்கின ஒவ்வொருவரும், ஜனிப்பிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கண்டிப்பா எங்கன்னா போறோம்னா அந்த ஆவியினால் பிறத்தல் இருக்குது. ஆனா சகோதர சகோதரிகளே, ஒரு புதுசா ஒரு அம்மா ஒரு ஸ்திரீ கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னா அவங்க நீங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா நடப்பாங்களா, அவங்களை அந்த அதோட சீரியஸ்னஸ் தெரியாது, அனுபவமே இருக்காது. அதனால அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கருவுக்கு சில சேதம் கூட வந்துடும். அது மாத்திரமே இல்லாம நம்ம கேட்டிருப்போம், வாங்கியிருக்க அந்த சிந்தைக்கு நிறைய டேஞ்சரஸ் இருக்குது சகோதர சகோதரி, அதை நீங்க கவனிக்கணும். அப்ப ஒருவேளை இப்ப இந்த சூழ்நிலையில இந்த சிந்தை அப்படியே வளர்ந்து வளர்ந்து ஒரு அரை குழந்தையாயிடுச்சு, ஒரு 5 கடந்துருச்சு. அப்ப அந்த அளவுக்கு தேவன் நம்மளை வழி நடத்தி வச்சிருக்காரு. இப்ப இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு குணலட்சணம் வெளிப்படுத்திட்டா தேவன் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்குள் இருக்கிற அந்த ஜெனிப்பித்தல் அந்த புதிய சிந்தை அப்படிங்கிற அந்த வாய்ப்பவே தேவன் அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து எங்க வச்சுறாரு தெரியுங்களா, பலிபீடத்தை மூடி போட்டுறார் சகோதர சகோதரிகளை. ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா அங்க இருக்குது. இந்த சிந்தை வந்துடுச்சுன்னா ஏன் தேவன் இந்த சிந்தைக்கு மாத்திரம் விசேஷமா கொடுக்கணும், ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க அப்படியே விட்டு அவங்க ரொம்ப மேலான நிலைமைக்கு போயிடுவாங்க, இன்னும் ஜாஸ்தி போயிடுவாங்க, தன்னுடைய சுய நீதி எல்லாம் காட்டி 2 மரணத்துக்கு கூட அவங்க போக வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த புதிய சிந்தையை தேவன் தடை பண்றதுனால அந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் அவங்களுக்குள்ள நடக்காததுனால என்ன எடுத்துறீங்களா, இப்ப ஒரு குழந்தை கருவான ஒரு குழந்தை வந்து சரியான ஒரு ஆகாரம் போகாம இருந்தா அந்த குழந்தை என்ன ஆயிடுது, கண்டிப்பா ஒரு 5 மாசத்துல ஒரு குழந்தை இறந்துச்சுன்னா அது கூட டெலிவரி ஆகுமா ஆகாதுங்களா? ஒருவேளை டெலிவரி ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 மாசத்துல ஒரு குழந்தை இறந்ததை வெளியே எடுக்காம போயிட்டா யாருக்கு கூட ஆபத்து தெரியுங்களா? அம்மாவுக்கு கூட ஆபத்து, ரெண்டு உசருக்குமே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லுவாங்க. எப்படினாலும் காப்பாத்துங்க, வீட்டுக்கார் கதறுவார், என்னங்க பண்றது தெரியாம நடந்துருச்சு பண்ணுவாங்களா இல்லைங்களா? ஒருவேளை இதுல இன்னொரு வாய்ப்பு இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு ஸ்திரீயானவள் 1 மாசம் கர்ப்பம் தரிக்கிறாங்க, அப்பதான் தெரிஞ்சிருக்கு. அந்த மாசத்துல ஒரு சிலர் அபார்ஷன் ஆயிருக்கு, 1-2 அபார்ஷன் ஆயிடுது. எவ்வளவு வழி இருக்குங்க, அவ்வளவு சில வழி இருக்கு. ஒருவேளை அபார்ஷன் பண்ணணும் நினைச்சா ஒரு 3 மாசத்துக்குள்ள போன ஒரே ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் அவ்வளவுதான் வழி, அதை அந்த குழந்தைய வந்து கலைச்சலாம். ஆனா இந்த குழந்தை நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் சாக விட்டுட்டா என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, அவங்களுக்கு கூட டேஞ்சர். அதை வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு டேஞ்சர். அப்ப அந்த புதிய ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் தடைப்படுது, அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது பாருங்க சகோதர சூழலே. ஒருவேளை அவங்க சரியான முறையில் வளர்த்திருந்தாங்கன்னா புதிய சிருஷ்டியாக ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு புது ஒரு 10 மாசம் ஆகி ஒரு முழுமையான ஒரு குழந்தையை நம்ம பெற்றெடுத்திருக்கலாம். நான் அதற்கு முன்னதாக இந்த ஒரு குணலட்சணம் வந்ததுனால தேவன் அவங்களை அங்கிருந்து எடுக்கிறார் சொல்லி நாம் பாக்குறோம். அப்ப இந்த குணலட்சணம் வந்ததுக்கு அப்புறம் அவர் எடுத்துடுறார். அப்ப எடுத்துட்டு அவங்களோட நிலைமை தான் என்ன? ஏன்னா அப்போஸ்தல் பவுல் அங்க சொல்றப்போ எபிரேயர்ல, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியத்தையும் செய்து வருகிறதையும் மறக்கிறதற்கு நான் அநீதியுள்ள தேவன் இல்ல. இப்ப ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வர முடியும், அவங்க எந்த அளவுக்கு ஊழியம் செஞ்சிருப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே. ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு அப்புறம் இவர்களுடைய சுயாதீனத்துல சொந்தமா ஒரு முடிவு எடுத்து இவங்க மாத்திரம் போகாம இவங்க கூட ஒரு கூட்டமும் கூட்டிட்டு போறாங்க. அப்ப இவங்களை குறிச்சு தேவன் என்ன பண்ணுவோம், ஏன்னா ஏற்கனவே ஊழியர் செஞ்சிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு தேவன் கொடுக்கற அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு நீங்க பாக்குறப்போ கண்டிப்பா சகோதர சொல்லி அந்த நிழல்ல நீங்க பாக்கலாம். அந்த 4 பேர் எப்படி போயிடறாங்க பாத்தீங்கன்னா, சாவு வித்தியாசமான சாவு, வம்சத்தோட இல்லாம போயிடும். அவங்க குறிக்கிறாங்க அந்த 4 பேர் பிரபலியமானவங்க இருக்காங்க. அவங்க ஒருவேளை இப்படி வழி நடத்துறாங்க பாத்தீங்களா, அவங்க குறிக்கிறாங்க கண்டிப்பா அவங்க 2வது மரணத்துக்கு பங்குள்ளவர்கள் தான். ஆனா அவங்களை நம்பி பின்னாடி ஒரு 250 பேர் போனாங்க பாத்தீங்களா, கொஞ்சம் அப்புறாணி ஜனம் என்ன பண்றது, தலைவர் சொல்லிட்டாரே கூட்டம் போதா இல்லைங்களா, அப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க? அப்ப தேவன் அவங்க ரொம்ப, ஏன்னா இவங்க கண்டிப்பா சொந்த முயற்சியில் இவங்க போல, சூழ்நிலை அவங்களை தள்ளிடுச்சு. அப்ப அவங்களை பின்பற்றி போனதுனால தேவன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு பண்றாரு. அவங்க கையில இருந்த தூப கலசத்தை தேவன் வாங்கவே இல்லை, அந்த 4 பேர்கிட்ட இருந்து வாங்கவே இல்லை, அது அப்படியே போயிடுச்சு, அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த 250 பேர் கையில இருந்து மாத்திரம் தான் தேவன் என்ன பண்றாராம், அந்த புதிய சிந்தை அல்லது வள அந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுகிற நிலைமைக்கு தேவன் அவங்களை விடுறதில்ல. அவங்களை கொண்டது எங்க வச்சிருக்க தெரியுங்களா, பலிபீடத்தை முடி. அவங்களுக்கும் இனி தேவனுக்கும் ஒரு தொடர்பு இல்ல. ஏன் பாத்தீங்கன்னா பலி கர்த்தர் பரிந்து பேசுதல் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, தேவன் பக்கத்துல நான் போக முடியுமா? ஏன்னா தேவனுடைய கிறிஸ்துவனுடைய அந்த பலியினால அவருடைய விலையேற பெற்ற அந்த கிருபையினால நம்ம நீதிமான் வஸ்திரம் போட்டிருக்கோம், அது இல்லைன்னா நம்ம கிருபாசனத்துக்கு போகவே முடியும். தேவன் இந்த வாய்ப்புல அவங்க வந்து எடுத்துறார், பலிபீடத்தை மூடி போட்டுறார். இதுல கூட தேவனுடைய கிருபை இருக்குது சகோதரர். அப்ப இவங்களை தேவன் எங்க கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க திரள் கூட்ட வகுப்புல அவங்க கொண்டு வந்து வைக்கிறார். ஏன் அப்படி நீங்க பாக்குறப்போ இதுல இன்னொரு பர்டிகுலர் விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாதாப் அபியூப் 2 பேர் இருந்தாங்க, ஆரோனோட பசங்க. இந்த தூப கலசத்தை நீங்க வெறுமனே உள்ள கொண்டு போனா தப்பு இல்ல, ஒருவேளை பலிபீடத்தை அக்கினியை போட்டு கொண்டு போனா தப்பு இல்ல, மாறாக அதுல அந்நிய அக்கினியை நீங்க போட்டீங்கன்னா என்ன எடுத்துறீங்களா, அவ்வளவுதான். அவங்க 2 பேர் 2வது மரணத்துக்கு பங்குள்ளவர் சொல்றாங்க. அப்ப ஒருவேளை இந்த அப்பராணி ஜனங்கள் ஒரு சில ஜனங்கள் என்ன பண்றது, சந்தர்ப்ப சூழ்நிலையினால பின்னாடி போயிருக்காங்க பாத்தீங்க, ஒரு 250 பேர் இது மாதிரி கேட்டுக்கிற ஏன்னா மனசு அவங்களுக்கு தெரியும், அவங்க கையில விட்டா இவங்க கூட தன்னுடைய தலைவர் போல மாறிடுவாங்க. இன்னைக்கு நடக்குதா இல்லையா உலகத்துல, தலைவர் காலி ஆயிட்டார்னா அந்த போஸ்டுக்காக இருக்கிற தொண்டர்கள் என்ன பண்றாங்க, போட்டி போறாங்களா இல்லையா, இப்படி நம்ம ஆளுகளும் போயிடுவாங்க சொல்லிட்டு தேவன் ரொம்ப கிருபையில அவங்களை திரள் கூட்ட வகுப்புல நீங்க வைங்க, நீ அங்க போய் அண்ணமுடைய ரெஸ்ட் எடுங்க, நீங்க விட்டா நீங்க போயிடுவீங்க, உங்களோட ஜெனிப்பித்தல் இதோட போகும் அப்படின்னு அந்த வாய்ப்பு எடுத்து அந்த பலிபீடத்தை அவர் அங்க மூடுகிறார். அவங்களுக்கும் கிறிஸ்துவின் பலியினால் நடக்கிற அந்த பருந்து பேசுதலை தேவன் அங்க தடை பண்றா சொல்லி நாம் பாக்குறோம் சகோதர சொல்லி. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க வந்திருக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் எந்த வகுப்புல இருக்கோம், நீங்க பாத்தீங்கன்னா 4 விதமான வகுப்பார் கூட இருக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே 1 மாசம் 2 மாசத்திலேயே அபாஷன் ஆகிற வகுப்பும் இருக்குது. 5 மாசம் ஆகி சகோதர சகோதரிகளே குழந்தை இறந்து வல்கரா வெளியே எடுக்கிற கண்டிஷனும் இருக்குது, 10 மாசம் ஆகி டெலிவரி ஆகிற கண்டிஷனும் இருக்கு சகோதர சொல்லி. ஆனா இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு 10 மாசத்துல ஒரு நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா அது கூட வேதனை தான், ஆனா குறப்பிரசவம் பிறந்த ஒரு 6 மாசம் 7 மாசத்துல பிறந்துச்சுன்னா அது கூட வேதனை எவ்வளவு தெரியுங்களா, அந்த பிரசவ வேதனை விட பல மடங்கு இருக்கணும். அவங்க நொந்து போயிடுவாங்க அந்த சகோதரிகள், நம்ம எல்லாம் அனுபவம் இருக்குது பாருங்க. அந்த அரப் முதிரா பிண்டமாக பெற்று எடுக்கிறவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணா அதை விட வலி ஜாஸ்தி, அதே செலவு தான். நீங்க சும்மா ஒரு 4 மாசம் 5 மாசம் குழந்தை ஆபரேஷன் பண்ணாலும் 35 ரூபா தான், 10 மாசம் குழந்தை நீ ஆபரேஷன் பண்ணாலும் 35 ரூபா பில் எழுதிடுவாங்க. அதற்குரிய லோடும் ஜாஸ்தி, அதற்குரிய வழிகள் அந்த ஸ்திரீகளுக்கு ரொம்ப ஜாஸ்தி சொல்லி. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு கருவை தாங்கிட்டு இருக்கிறோம். இந்த கருவை ஒருவேளை முதிரா பிண்டமா விட்டுட்டோம்னா நீங்க நினைச்சுப்பாங்க, ஒருவேளை பாதியிலே விட்டுட்டோம், ஆரம்பத்திலே விட்டுட்டா கூட, ஒருவேளை ஆரம்பத்திலேயே விட்டுட்டா கூட பிரச்சனை இல்லை, அது வழி இல்லாம கொஞ்சம் இன்னைக்கு நிறைய சகோதரர் வர்றாங்க உடன்படிக்கை பண்றாங்க, அதோட விஷயம் தெரியுதா, அவங்க போயிடுறான். அவங்க கூட பொதுவான உயிர்த்தெழுதல் வந்துட்டு போறாங்க. ஆனா நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் பாதி குழந்தை வந்துருச்சு, அவங்க என்ன வேலை செஞ்சிருக்கிறாங்க, இவங்களோட நிலைமை. அந்த நார்மல் டெலிவரியின் வழியை விட இந்த டெலிவரியினுடைய வழி ரொம்ப ஜாஸ்தி, அதுக்குரிய செலவுகளும் ஜாஸ்தி. இதனால அந்த சகோதரிகள் நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை அடுத்த ஒரு அஞ்சு மாசத்துல ஒரு அபாஷன் ஆகும், அடுத்த ஒரு அஞ்சு மாசம் கன்ஃபியூ ஆனா கூட வாய்ப்பு என்னன்னா அந்த குழந்தை கூட அபாஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. சகோதர சகோதரிகளே, அது மாதிரி லிட்டரல் நடக்குது. நீங்க வேணா பாருங்க, ஒருத்தர் 3 மாசம் 4 மாசத்துல வேணே பண்ணிடுவாங்க, அடுத்த குழந்தை தரிச்சா கூட அதே 3 மாசத்துல அது ஆட்டோமேட்டிக் அபாஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்னதான் புதிய சிருஷ்டி ஜெனிப்பிக்கப்படுத்தல் அவங்களுக்குள்ள போனா கூட அது நிக்கவே நிக்காது, அது செட்டே ஆகாது. அதனால ரொம்ப கிருபையில தேவன் நாங்களை கொண்டு வந்து எங்க வச்சுறாரு, இப்போதைக்கு நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருங்க, உங்களுக்கு ஒரு காலர் இருக்கு, நீங்க அப்போது அந்த திரள் கூட்ட வகுப்பா அப்படி சொல்லலாம். அப்ப இதுக்கு இன்னொரு நிலை நீங்க பாத்தீங்கன்னா, கல்யாண ஊமை உங்களுக்கு தெரியும். அப்ப அதுல ரெண்டு வகுப்பார் வர்றாங்க, புத்தி இல்லவங்க, புத்தி இல்லாதவங்க. புத்தி இல்லாதவங்க குறிக்கிறாங்க உண்மை திருச்சபை, புத்தி இல்லாதவங்க குறிக்கிறாங்க திரள் கூட்டம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் மணவாளன் வர தாமதித்த பொழுது, அந்த அப்பொழுதுங்கிற வார்த்தையிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த ஊமை பாத்தீங்கன்னா மில்லர் காலத்துல இருந்து வர்றாங்க. இன்னைக்கு மில்லர் காலத்திலிருந்து வந்த புது சிருஷ்டியே 144,000 பேர் மேல இருக்கிறாங்க, ஆனா இன்னும் வாய்ப்பு முடியல. அப்ப இந்த வாய்ப்பு போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணவாளன் வர தாமதம் ஆயிடுச்சு. அப்ப அந்த சத்தியம்லாம் சில விஷயங்களை போச்சு. 1914 கூட ரசல் இரண்டாம் முறை பத்தி அப்ப கூட நடக்கல. அப்ப சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரெண்டு வகுப்பாருமே என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, நித்திரை மயக்கமாய் தூங்கிட்டாங்க. ரெண்டு வகுப்பாரம் தான் தூங்குறாங்க, நீங்க வசனம் வேணா வாசி, எல்லாரும் தூங்கிறாங்க. திடீர்னு சத்தம், இதுவும் மணவாளன். அப்ப ரெண்டு பேருமே எந்திரிச்சு என்ன பண்றாங்க தெரியுங்களா, அப்ப இந்த விஷயம் குறிக்குது. ஒரு தூங்குதல் நம்மள மாதிரி கன்வென்ஷன்ல உட்காந்துட்டு ரொம்ப டயர்ல சேர்ல உட்காந்து தூங்கிருப்பாங்களா பாத்தீங்களா, கண்டிப்பாங்கல்ல, அருமையான ஒரு படுக்கை போட்டுதான். அப்ப என்ன அந்த படுக்கை நமக்கு நல்லா தெரியும், அது விசுவாசப்படுது. அப்ப திரள் கூட்டமும் சரி, புத்தியுள்ள கண்ணிகளும் என்ன விசுவாசத்துல இருக்காங்க தெரியுங்களா, உண்மை விசுவாசத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த புத்தி இல்லாதவர்கள் எதன் அடிப்படையில புத்தி இல்லாதவர்களாக மாறினாங்க அப்படிங்கிறப்பதான் அவங்கள்ட்ட என்ன இல்லைங்களா, பாத்திரத்தில் என்ன இல்ல. ஆனா ஆரம்பத்துல தேவன் என்ன கொடுத்திருக்கிறான்னா, பரிசுத்தாவி அங்க கொடுத்திருக்கிறா சொல்லி நான் பாக்குறோம் சகோதர சகோதரே. அப்ப கண்டிப்பாக இந்த பரிசுத்தாவியை வாங்கினவங்க என்ன பண்ணணும் சகோதர சகோதரிலே, அதை கண்டிப்பாக அங்க வளர்த்துக் கொள்ளணும் சொல்லி நான் பாக்குறோம். அப்ப பரிசுத்தாவி ஜாஸ்தி பண்றதுக்கு என்ன ஒரு முறையில இருக்குன்னா, அந்த அவங்க அந்த பரிசுத்தாவி யார்கிட்ட தான் அவங்க போய் கேட்கறாங்கன்னா, அந்த புத்தி உள்ளவங்கிட்ட தான் கேட்கறாங்க. ஏன்னா அவங்க தான் இப்ப அந்த சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த முறை தெரியும். இப்ப நான் ஒரு ஊருக்கு போறேன், தஞ்சாவூர், எனக்கு வழியே தெரியல, யார்கிட்ட தான் போய் வழி கேட்டா சொல்லுவாங்க, அதற்கு பரிச்சயமான அவங்கள்ட்ட கேட்டதா சொல்லுவாங்க. அப்ப அதே போல இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு தன்னுடைய பாத்திரத்துல என்ன இல்ல. அப்ப யார கேட்டா சொல்லுவாங்கன்னா, புத்தி உள்ளவர்கள்ட்ட கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க ஒரு ஆலோசனை, எங்கள்கிட்ட எங்களை கொடுக்க முடியாது, எங்களுக்கு தக்கத்தான் இருக்கு. அப்ப நீங்க அதை வாங்கணும்னா என்ன பண்ணணும்னா, விற்கிறவர்கள்ட்ட நீங்க போய் வாங்க சொல்றாங்க. அப்ப விக்கிரவங்கள் குறிக்கிறாங்க ஒரு அர்த்தம், அது மகா உபத்திரவம் கூட குறிக்கிறது, அந்த ஒரு அனுபவத்துல வாங்குவாங்க. ஆனா இந்த புத்தி உள்ளவங்க மகா உபத்திரவத்திலேயே பரிசுத்தாவி வாங்கியிருப்பாங்க. ஆனா இவங்க தக்க வச்சிருக்காங்க, தன்னிட்ட கொடுத்து அந்த பரிசுத்தாவி ஜாஸ்தி பண்ணி பாத்திரம் நிரம்புற அளவுக்கு வச்சிருக்காங்க. அப்ப அவங்க எப்படி இங்கிலீஷ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்ப பரிசுத்த ஆவியை வாங்கணும்னா காசு கொடுத்து தான் வாங்கணும். விக்கிரவங்கள்ட்ட போய் சும்மா கேட்ட கொடுத்துருவாங்களா, சொந்தக்காரனா வச்சிருந்தா ஒரு நாள் கொடுப்பான், ரெண்டு நாள் கொடுப்பான், மூணாம் நாள் அவர் வந்தானே முகம் சுழித்தல் நடக்கும். அப்ப காசு கொடுத்தா கண்டிப்பா வாங்கலாம். அப்போ அந்த பரிசுத்தாவை சம்பாதிக்கணும்னு என்ன பண்ணும் தெரியுங்களா, ஊர் புது சிஷ்யன் சகோதர சகோதரே, கண்டிப்பாக ஊழியம் அங்க செய்யணும், அதை செலவு பண்ணணும், ஜாஸ்தி பண்ணணும்னா அதை விற்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த ஊழியம் செய்தல் அங்க குறிக்குது. அப்ப அறுவடை செய்தல் அங்க குறிக்குது. அப்ப அறுவடை பண்ண ஜாஸ்தி ஆகும். அப்ப நீங்க அறுவடை அப்படின்னா சகோதர சகோதரிகள், அறுவடை நடக்குது எல்லா பக்கமும். எதன் அடிப்படையில் நடக்குதுன்னா, இப்ப நம்ம கூட வேலைக்காரங்க சைன் பண்ணிருக்கிறோம், தேவன் நாங்க உங்க வேலை செய்யறோம் சொல்லிட்டு. இப்ப போயிட்டு ஒரு களத்துல போயிட்டு கருத்தெல்லாம் அறுக்கிறாங்க, அதை அறுத்துட்டு கொண்டு வந்து சாக்கில கட்டி எஜமான் கையில கொடுத்தா தான் கூலி, கரெக்டுங்களா? அறுத்து கொண்டு வந்து களத்து மீட்டலே போட்டுட்டு நான் அறுவடை பண்ணிட்டேன் எனக்கு கூலி கொடுனா எஜமான் கொடுத்துருவாரா? அப்ப அறுக்கிறது ஒரு ஆரம்பம், அது கூட ஹார்வெஸ்ட் தான், நம்ம இல்ல சொல்லல. அப்ப அந்த அறுவடையை கொண்டு வந்து எங்க ஃபர்ஸ்ட் போடணும்னா, அறுத்த உடனே மணி ஆக்கிட முடியாது, அதை கொண்டு வந்து அதற்கே உரிய ஒரு இடத்துல போட்டு அந்த இடத்த அதை சுத்தம் பண்ணி தூத்தி புடைச்சு அந்த மணியை தனியா செப்பரேட்டா ஒரு சாக்கில போட்டு கட்டி கொண்டு போய் எஜமான் கொடுக்கணும். அதுக்கு தான் எஜமான் கூலி கொடுப்பாரு. நீ பாதி வேலையில போட்டு போட்டினா கூலி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சொல்லல. அப்ப இன்னைக்கு சூழல் என்னன்னா, அதுதான் நம்ம ஏற்கனவே போல்சுனார், கனவீனமான சரீரம் உள்ள இருக்குது, கனமுள்ள சரீரம் இருக்குது. அப்ப கனமுள்ள சரீரம் என்ன பண்றாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சகோதர சொல்லி, அறுக்க நாங்க ரொம்ப 53 கொண்டு போய் அருமையா தன்னுடைய பிரயாசம்லாம் செலவு பண்ணி கொண்டு வந்து களத்து மேட்டில் தான் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்ணி சேகரிச்சு சாக்களை கட்டி எஜமான் கையில கொடுக்கற அளவுக்கு அந்த பொறுப்பு எடுக்கிறாங்களா அப்படி நீங்க பாக்குறப்போ சகோதர சகோதரிலே, அது கூட ரொம்ப எப்படி சொல்றது தெரியல, அது கூட வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம யாரையும் குறை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நம்ம கண்டிப்பா சொல்ல, இது அந்த சப்ஜெக்டுடைய சாரத்துக்குள்ள இருக்குதுன்னா நான் சொல்றேன். அப்ப என்ன விஷயம், ஒருவேளை நீங்க களத்து மேட்லயே அந்த மணியை போட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு என்ன ஆபத்து இருக்கு தெரியுங்களா, ஆகாயத்து பறவைகளே எடுத்துட்டு போயிடும், காத்து அடிச்சுன்னா போயிடும், அதுக்கு நிறைய சேதாரம் ஆயிடும். வெறுமனே கொண்டு வந்து நான் சபையில விட்டுட்டேன், நல்ல களா தான் வந்துடும், சும்மா வந்துருங்களா? இப்ப நீங்க கூலி வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன கூலி தரேன்னு சொல்லியிருக்காரு தெரியுங்களா? எஜமான் உங்களிடத்தில் உள்ள மந்தையை உங்களிடத்தில், அந்த பண்மையில பேசுறாரு, அது மூப்பருக்காக நம்ம பேசிருப்போம். அப்ப ஒவ்வொரு மூப்பரும் கூட மேய்க்கணும். ஆனா சகோதர சகோதரிகளே, உங்கள்ட்ட தேவன் ஒரு மந்தையை 53 கொடுத்து கொடுக்கறன்னா அந்த மந்தைக்கு யாரு காரணம் தெரியுங்களா? நீங்க தான். அப்ப உங்கள்ட்ட கொடுக்கப்பட்ட மந்தையை நீங்க என்ன பண்ணணுமா? கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, மனப்பூர்வமா நீங்க மேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறேன். என்ன தெரியுங்களா? வாடாத ஜீவ கிரீடம் இருக்குது. இந்த மந்தையை ஒழுங்கா மேய்ச்சு கொண்டு போய், இந்த கதிரை ஒழுங்கா அடுத்து புடைச்சு தூத்தி களஞ்சியத்துல கொண்டு போய் எஜமான் கையில கொடுத்தா அதுக்கே தேவன் தர்றார் வாக்கு தத்துவம், ஜீவ கிரீடம், அழியாமை வாக்கு இருக்குது சகோதர சகோதரர்களே. இன்னைக்கு இதை கூட அங்க நடக்குதா? அது கூட நம்ம கேள்விக்குறிதான் போட வேண்டியிருக்கு சகோதர சகோதரி. அப்ப கண்டிப்பா இன்னைக்கு கார்வஸ்ட்ல இருக்கிற சகோதர சகோதரிகள் இதை கூட மனசுல வைக்கணும். அப்ப அவங்க செய்யறது அறுவடை இல்லையா பிரதர்? அது இருக்குது, அது அறுவடையின் ஒரு ஆரம்பம். அதனுடைய முடிவு எங்க தெரியுங்களா? அது சாக்கில கட்டணும், களஞ்சியத்துல கொண்டு போய் கொட்டணும். அதுக்கு தான் கூலி. நீ பாதி வேலை செஞ்சுட்டு எஜமான்ட கேட்டினா அவ்வளவுதான், கிராமத்து சைடுலாம் அடிச்சு வரச்சு விட்டுருவாங்க சரிங்களா? அப்ப பாதி வேலை செஞ்சுட்டே எனக்கு ஜீவ கிரீடம் கொடுனா தேவன் எப்படிங்க தருவார்? மனசுல வைங்க. அப்ப ஒவ்வொரு மந்தையும் மனப்பூர்வமா மேய்க்கிற அந்த பொறுப்பு அங்க இருக்குது. ஆனா இன்னைக்கு பாக்குறப்போ அது ஒரு கேள்வி போட வேண்டிய இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் கூட பரவாயில்ல சகோதர சகோதரிலே. அப்படி இருக்கப்போ இதுக்கு இன்னொரு நிழல் கூட நான் சொல்லிடுறேன், நீங்க அதை நம்ம வாசிக்க வேணா, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எங்க இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, 2 நாளாகமம் 26 அதிகாரத்துல 16-23 முடிய ஒரு வசனங்கள் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் 16-23 முடிய வசனம் இருக்கு. அங்க யார் பாத்தீங்கன்னா, ஊசியா அப்படிங்கிற ஒரு ராஜா பத்தி பேசியிருப்பார். இப்போ இன்னைக்கு நிறைய ராஜாக்கள் வந்தாங்க, எல்லா ராஜாக்களும் தப்பு பண்ணாங்களா பண்ணலைங்களா? எல்லா ராஜாவுமே தப்பு தான் பண்ணாங்க. ஒருத்தர் சிலர் எண்ணிக்கைக்குள்ள ஒரு 2-3 பேர் நியாயமா நடந்தாங்க. அப்ப தப்பு பண்ணவங்கள்ட்ட இருந்து தேவன் என்னதான் பண்ணார் தெரியுங்களா? அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாருங்க? சிங்காசன வாய்ப்பு தான் பறிச்சார். ராஜ்யத்தை எப்படி இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துரு. ஆனா இந்த ஊசிய ராஜா விஷயத்துல தேவன் கொஞ்சம் வித்தியாசம் காட்டுறாரு. இவர் யார் தெரியுங்களா? அவர் குறிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பரிபூர்ணமான ஒரு, எல்லா வகையில ரொம்ப ஆசீர்வாதம், உலக பிரகாரமா சரி, ராஜ்யத்திலே சரி, ரொம்ப வெள்ளாமெல்லாம் விளைச்சலாம் பண்ணி ரொம்ப பணக்காரர் ராஜா. இவருக்கு மனசுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் தூபம் காட்டுதா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வியூ எப்படியும் வந்துருச்சு. இது பார்த்துட்டே இருந்தாரு, சமயம் கிடைக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஆசாரியர் வேலை லேட் ஆயிடுச்சு, கிடைச்சதுரா சந்தோப்பம், உடனே தூபக்கலை சேர்த்துட்டு உள்ள போறாரு தூபம் காட்டு. அப்ப அங்க நடக்கிற சம்பவம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, 80 ஆசாரியர்கள் பலசாலியா வந்து தடை நிப்பாட்டுறாங்க. ராஜா இது வேணாம், இது உங்களுக்கு தேவையில்லாத காரியம், உங்களுக்கு அடுத்த காரியம், நீங்க இதை செய்யவே வேணாம், தடை பண்றாங்க. 80 பேர் தடை பண்ணியே இவரால் என்ன பண்ண முடியல, அவங்களை தடை பண்ண முடியல, உள்ள போயிடற சகோதர சொல்லு. அப்ப இந்த குணலட்சணத்தை நீங்க கருவளை விட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க என்னதான் தடை பண்ணி வச்சுனாலும் அதை வெளியே கொண்டு வரவே முடியாது. கண்டிப்பா ஒரு பிறத்தல் நடந்துரும். எந்த கருவானாலும் சரி, நல்ல கருவானாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒரு கரு உண்டாச்சுன்னா அது பிறத்தல் நடக்கும். இப்ப இந்த சிந்தை கருவானுச்சு, அது பிறத்தல் நடக்க ஏதுவான சூழல் இருந்துச்சு. அந்த ஊசியா அந்த சம்பவம் செஞ்சிட்டாரு. செஞ்ச உடனே நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? உடனே தேவனிடத்திலிருந்து தீர்ப்பு வந்துச்சு. அந்த இடத்திலேயே அவர் குஷ்ட ரோகியா மாறி உடனே வெளியே போனார். ராஜ்ய பாரத்தை புடுங்கவே இல்லை. நீங்க வேணா வசனம் செக் பண்ணி பாருங்க. கொண்டு போய் எங்க பண்ணிட்டார்னா, அதுக்கப்புறம் ஆலயத்துக்கும் இவருக்கும் தொடர்பே இல்லை. வெளியில இருந்துட்டு தனியா ஒரு குஷ்ட ரோகின்னு ஒரு இருந்துட்டு தன்னுடைய பையன் ஒரு உக்ரானக்காரன் வச்சு ராஜ்ய பாரம் நடத்தினார். நடத்தினதுக்கு அப்புறம் சாவு கூட செத்தாரு. இவரோட கல்லறை எங்க கொண்டு போய் வச்சாங்க தெரியுங்களா? ராஜாக்களினுடைய கல்லறைக்கு அருகில ஒரு இடத்த வாங்கி அதுல பண்ணாங்க. அப்ப இன்னைக்கு ராஜாக்கள் உட்கார்ற இடம் ஒண்ணு இருக்குது. அது யார் அவரோடு கூட பாடுபட்டு, அவரோடு கூட பாடுபடுறவங்க ஆளுகை, கர்த்தரோடு கூட உட்காந்து சிங்காசனத்துல வாய்ப்பு, அவரோடு கூட இந்த பாதையில போயிடறாங்க பாத்தீங்களா, முதிரா பிண்டமாக வாய்ப்பை தவற விடுறாங்க. அந்த எண்ணுவதற்கு மிஞ்சி என்றாங்க பாத்தீங்களா? ஊசியா கூட அதான் பண்ணாரு. என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா அவருக்கு? என்ன, அவர் கொண்டு போய் ராஜா நல்ல ராஜாவா இருந்து செஞ்சிருந்தா ஒரு கண்ணெல்லாம் துப்பாக்கிலாம் சுட்டு ராஜ மரியாதை நடந்திருக்கான். ஆனா சூழ்நிலை அதுக்கு அருகில ஒரு நிலம் வாங்கி அங்க வைக்கிற சூழல். இப்ப இன்னைக்கு திரள் கூட்டம் கூட எங்கதான் போய் நிக்கிறாங்க தெரியுங்களா? சிங்காசனத்துல உட்கார வாய்ப்பு போச்சு. அவங்க போய் நிக்கிறாங்க சிங்காசனத்தின் மத்தியில, அங்க போய் நிக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. அப்ப கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பு, நம்ம இந்த எண்ணம் ஒருவேளை வெளியே வந்துடுச்சுன்னா கண்டிப்பா தேவன் என்ன பண்றாருனா, அந்த ஜெனிப்பிக்கப்படுதல் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குள்ள அது தடைப்பட்டு போகும் சகோதர சகோதரிகளே. அது வழியோடு, அதான் 2 மடங்கு வழியோடு நீங்க பித்தெடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். ரொம்ப மனசுல வைக்க வேண்டியது இருக்குது சகோதர சொல்லி. இன்னும் கூட சொன்ன, இது யாரோட குணம் பாத்தீங்கன்னா, இது சாத்தானுடைய குணமாக அங்க இருக்குது. இப்ப சாத்தான் குறிச்சு நீங்க எசேக்கியேல் நீங்க வாசித்திருப்பீங்க. அங்க என்ன சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, அவர் யாரு எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாராம், அவர் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. ஆனா வசனம் எப்படி இருக்குன்னா, உன்னிடத்தில் அநியாயம் கண்டுபிடிக்கும் நாள் மட்டும் எப்படி இருந்தனே, ரொம்ப பெர்ஃபெக்ட். நீ இந்த ஒன்றை இந்த குணம் வர்றதுக்கு முன்னாடி நீ ஊழியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி செஞ்ச, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செஞ்சீங்க, அதுக்காக நிறைய பிரயாசனம் பட்டீங்க. இந்த குணலட்சணம் அவருக்குள்ள வெளியே ஆணிச்சு உடனே என்ன தீர்ப்பு வந்தீங்களா அதுங்களா? அந்த நிமிஷமே அங்கிருந்து தேவன் பூமியில தள்ளிட்டார். பூமிக்குரிய அவர் ஒரு தீர்ப்போட வந்துட்டார். அவ்வளவுதான் இன்னைக்கு ரெண்டு, அவனுக்கும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கு ஒரு இடம், இரண்டாம் மரணம் அங்க வாய்ப்பு இருக்கு, போயிடுவோம் சகோதர சூழலே. அதனால ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஒருவேளை இன்னைக்கு இந்த குணம் நமக்குள்ள கருவாயிருக்கா, ஒருவேளை வளர்ந்துருக்குதா, ஒருவேளை வெளிக்கூட பட்டிருக்குதா, பட்டிருந்தால் கூட சகோதரர் இப்படி வளர்ந்திருந்தால் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேற்று யோவில் கூட அருமையா சகோதரர் சொன்னார், சாகிரவனுடைய சாவை விரும்பாத தேவன், துன்மார்க்கனுடைய சாவல கூட கடவுள் பிரியமே இல்லை. அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய சாவு, நம்ம செஞ்ச பிரயாசத்தை சாவு விட்டுருவாருங்களா? ஒரு வாய்ப்பு இருக்கிறார், அதான் என்ன பண்ணோம்னா, இந்த தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு எந்த விஷயத்தை சொல்லாம செய்ய மாட்டார். இன்னைக்கு இந்த கன்வென்ஷனே நீங்க ஆரம்ப ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்க பண்ணீங்கன்னா இதே கான்செப்ட் தான், புத்தி இல்லாதவங்க புத்தி இல்லாதவங்க பத்தி தான் பேசுறாங்க, எந்த பாயிண்ட்ல புத்தி இல்லாதவங்க வராங்க அது கூட நம்ம கொஞ்சம் பண்ணிருக்கோம். அப்ப கண்டிப்பா சகோதர சகோதரி, இன்னைக்கு இந்த வாய்ப்புல நம்ம மத்தியில் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா, உங்களே என்னையும் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்த்து, ஒருவேளை இந்த குணலட்சணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, ஒரு வெளிப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, தப்பு இல்ல, இது ஒரு ரொம்ப கிருபை நாள். இது அப்போஸ்தல் பவுல் சொல்கிற இந்த கடைசி வார்த்தை வாசி நம்ம இந்த பாடத்தை நம்ம முடிவு கொண்டு வரலாம். இவரே 4:16. மைக்கேல வாசிங்க சிஸ்டர் எல்லாரும் கேட்கட்டும். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், பரவாயில்லைங்க நம்ம கூட குணம் வந்திருந்தா கூட பத்து இல்ல, இருந்தால் கூட ஒரு விஷயம் பவுல அருமையா நம்ம சொல்றாரு, ஆதலால் ஏற்ற சமயம், இது ஏற்ற சமயம் தேவன் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த சமயத்துல சகாயம் செய்யும் கிருபை தேவன் நம்ம மேல கூட காட்டுறாரு. உடனே நீங்க என்ன செய்யலாம், தைரியமா, தேவன் நான் செஞ்சது தப்பு. அதான் கெட்ட குமாரன் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணிட்டார், ஆனா திரும்பி வந்தார். அவர் ரொம்ப தூரத்திலே வர்றப்ப தேவன் அவர் மனசு பார்த்திருப்பார், கண்டிப்பா அடையாளமே தெரியாம தான் வந்திருப்பார். ஆனா தகப்பனுடைய அந்த குணலட்சணம் அருமையா காட்டார், நம்முடைய தேவனுடைய குணலட்சணம் காட்டதை நம்ம பாக்கிறோம் சகோதரர் சொல்லி. ஒருவேளை நம்ம அந்த உண்மையான மனம் மாறுதல் காட்டி கிருபாசனம் பிடிச்சிட்டோம்னா, இந்த ஏற்ற காலத்தை பயன்படுத்தி தேவன் நம்மளை அப்படியே சீர்படுத்த மறுபடியும் அந்த ஒரு வாய்ப்புக்குள்ள கொண்டு போறதற்கு தேவன் சித்தமுள்ளவரா இருக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தும் பட்சத்திலே, அந்த வாய்ப்பு தவற விடும் பட்சத்தில் சகோதர சகோதரி, நான் உங்கள் கையில கூட கொடுக்கிறேன். ஒரு மேடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் பெரிதாய் மகிமைப்படுவதாக. ஆமென்.